அந்த ஜீவன் சுகம் பலம் ஆரோக்கியத்துக்காக நமக்கு சோத்திரிக்கும் கத்தாவை எங்களுக்கு அருள் என்ன எல்லாவிதமான நன்மைகளுக்காக சோத்திரிக்கிறோம். வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் வச்சு நன்மைக்கு எதுவாக முடியப்பனுக்காக சோத்திரம் கத்தா எங்களுக்கு அருள் என்ன வாக்கு தத்துவங்களுக்காக சோத்திரிக்கும் மற்றும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காக சோத்திரம் உன்ன உணவு உடுக்க வஸ்திரம் அந்த தங்க இடமும் தந்து எங்களை வழி நடத்தி வருகிற சுயம் சோத்திரம் கத்தா இந்த தேசத்திலும் இவ்விடுதலோடு ஆராதிக்க முடியாக நீ தந்த ஸ்லாக்கியத்துக்காக சோத்திரம் கத்தாவை பார்த்து எல்லா விதம் ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை நாளும் எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக சோத்திரிக்கும் துதிக்கிறோம் கத்தாவே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலையிலே நாங்கள் ஒரு சில பேராக நம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் கத்தாவே. இந்த நேரத்தை நீர் எங்கள் விசேஷத்த வண்ணமாக ஆசீர்வதி தந்தரலும் கத்தாவே. தாமதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் துரிதமாக எங்கள் மத்தியிலே கூட்டி சேர்ப்பீராக. ஆன்லைன் மூலமாக வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளையும் நீ தாமே ஆசீர்வத்தும் வார்த்தை அவர்களை கண்டறிய போகும்பொழுது கத்தாபிய வார்த்தையில் உள்ள வெளிப்பாட்டை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாரும். பேசுகிற அடியனை மறுத்து நீர் பேசுவீராக. நாங்கள் தியானிக்கிற வேத வசனமானது கத்தாவே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது பிரயோஜனமாய் காணப்பட கிருபை தாரும் கத்தாவே. நாங்கள் உண்மை பற்றி அந்த வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள கிருபை தாரும் கத்தாவே. நான் ஒவ்வொரு வசனமாக வெளிப்படுத்தும் விசேஷம் தியானிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறீரோ அதை நீர் வெளிப்படுத்தும் அந்த வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை தாரும் கத்தாவே. உங்களுடைய எங்கள் மத்தியிலே காணப்படட்டும். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. நாங்கள் ஒருமனப்பட்டு வார்த்தையிலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட கிருபை தாரும் கத்தாவே. நாங்கள் வார்த்தையை எங்களுடைய இருதயமாகிய பலகிலே எழுதிக்கொள்ள கிருபை தாரும் கத்தாவே. ஒவ்வொருக்கும் அன்றைய அதை அறியத்தக்க அன்றைய பரிசுத்தாவே நீர் எங்களுக்கு தந்து கத்தாவே. பரிசுத்தாவினால் எங்களை வழி நடத்துவீராக. வார்த்தையை அறிந்து கொள்ள எங்கள் வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் அப்ளை பண்ணி எல்லா விதமான நன்மைகளும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியான கிருபை தாரும். இன்னும் கத்தாவே என்னண்டு ஜெப விண்ணப்பத்தோடு வந்திருக்கிற எல்லாருக்கும் அதை ஜெப விண்ணப்பத்தை அங்கீகரித்து நீ சாட்சியாய் மாற்றும் கத்தாவே எல்லாவற்றையும் உம்முடைய காலத்தின் கீழே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதில் வந்து த பத்மூ விஷன் 4வது பாகத்தை நம்ம தியானிக்கவிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்துதல். அதில் பத்மூ விஷனை குறித்து பத்மூ தரிசனத்தை குறித்து நம்ம தியானிக்கவிருக்கிறோம். வெளிப்படுத்தின 10:11 வசனங்களை வாசிக்கலாம்.
கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது.
நம்ம இந்த வசனங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லும்போது ஹி வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஐல் நவ் இன் த ஸ்பிரிட் ஓவர் இன் டு த லார்ட்ஸ் டே. கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஆகாயத்தில் இறங்கி வந்தது 1963 அவர் இறங்கி வந்தார். அதிலிருந்து கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. ஆனால் இவன் இப்போது யோவான் வந்து கிபி 95-96 இருக்கிறான். அதில் இருந்து இவன் ஸ்பிரிட்டில் ஆவியினாலே அவன் 1963 அவன் ட்ராவல் பண்ணுகிறான். இப்போ 1963 இங்கே வரும்பொழுது ஆவியிலே அவன் அங்கே கொண்டு வரப்படுகிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்கிறான். அது என்ன சத்தம்? இட்ஸ் சம்படி அப்ரோச்சிங். அது யாரோ ஒருவர் அங்கே வரவிருக்கிறார் என்பதற்குரிய அது அறிவிப்பாக இருக்கிறது. அது அனௌன்ஸ்மெண்ட் ஆகிருக்கு. அந்த எக்காலம் அது வந்து வரப்போகிறவரை அது அனௌன்ஸ் பண்ணுகிறதா இருக்கிறது. அந்த 11 வசனத்தில் பார்க்கும் பொழுது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். ஐ எம் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியமாக இருக்கு. ஒன் காடை அங்கே பார்க்குறோம். அது தேவனுடைய அந்த டெய்டி தெய்வீகத்தை அங்கே குறிக்கிறது. The greatest of all revelation is the deity, that supreme deity of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொள்வதுதான் எல்லாவற்றையும் காட்டிலும் வந்து அது மக ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார் அதுதான் நம்ம அறிந்து கொள்ள. இந்த 11 வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த வெளிப்பாடு அதில் அடங்கி இருக்கிறது. அதில் ஒன் காட் இருக்கிறது. அதுதான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் ரெவலேஷன். அது ஒரு மகத்தான வெளிப்பாடாக இருக்கிறது. அது ஏன் மகத்தான வெளிப்பாடாக இருக்கிறது? இன்றைக்கி உலகமே அதில் தான் குழம்பி போய் இருக்கிறது. திருத்துவம் என்று சொல்லி ஒன்றுக்கும் மேற்பட்ட தேவர்களை அவங்க வழிபடும் பொழுது அது அஞ்ஞான மார்க்கமாய் மாறி இருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த வெளிப்பாடு இல்லை. இன்றைக்கி அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கிறது. யூ மஸ்ட் நோ ஹூ ஹீ இஸ் வென் யூ ஹியர் த வாய்ஸ். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நம்ம அவர் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம யாரோ ஒருத்தர் அன்னோன் நம்பர்லேருந்து நம்ம கால் பண்ணாலும் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் சத்தத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் யார் கால் பண்ணியிருக்கா என்பதை. நம்ம வந்து அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஃபோனில் பேசும்பொழுது அவங்க வாய்ஸை நம்ம அறிந்திருக்கோம். அதே போல் வந்து காட்ஸ் வாய்ஸை நம்ம அறிந்திருக்க வேண்டும். அதுதான் இந்த காலத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. இந்த காலத்துக்குரிய செய்திக்குள்ளே வந்தோம் என்றால் நம்ம தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த காலத்துக்குரிய செய்தி இல்லாமல் திருத்துவ மதத்தை அவங்க பின்பற்றுவர்களாக இருந்தால் அவங்க வந்து அதை பின்பற்றும் பொழுது தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அது இந்த காலத்துக்குரிய அது செய்தி அல்ல. அது வந்து அவங்க வந்து குறைவான உபதேசத்தில் இருக்காங்க, இன்னும் தவறான உபதேசத்தில் இருக்காங்க, சரியான அந்த வெளிப்பாட்டுக்குள்ளாக அவங்க வரவில்லை, தேவனை அவங்க அறிந்து கொள்ளவில்லை. அந்த 11 வசனம் பிற்பகுதியை பார்க்கும் பொழுது அந்த 7 சபைகளுக்கு அதை அனுப்பு என்று சொல்லும் பொழுது த நேச்சர் இன் தெம் தட் ரெப்ரசன்ட் தி சர்ச் ஏஜஸ் டு கம், வரப்போகிற சபை காலத்துக்கு அந்த சபையினுடைய அந்த நேச்சர் அதனுடைய தன்மை வந்து இந்த வரப்போகிற சபை 7 சபை காலங்களுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அந்த அதே தன்மையுடையதாக வந்து இந்த 7 சபை காலங்கள் காணப்படுகிறது. வரப்போகிற 7 சபை காலங்களுக்கு அந்த ஆசியாவில் உள்ள அந்த ஏசியா மைனரில் இருக்கிற அந்த 7 சர்ச்சஸ் அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்போ 12 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன், திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும்.
அந்த சத்தத்தை பார்க்க அவன் திரும்புகிறான். திரும்பும்போது 7 பொன் குத்து விளக்குகள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 7 அங்கே கோல்டன் கேண்டில் ஸ்டிக்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 கோல்டன் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எதுக்கு அடையாளமாக இருக்கு? 20 வசனத்தை வாசிக்கலாம்.
என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம்.
அந்த 7 குத்து விளக்குகள் வந்து 7 சபைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த 7 நட்சத்திரங்கள் வந்து 7 அந்த 7 மெசஞ்சர்ஸுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது நம்ம இங்கே பார்க்குறோம். 7 சர்ச்சு அங்கே இருக்கிறது. 7 சர்ச்சுடைய அந்த மெசஞ்சர்ஸும் இருக்கிறோம். அந்த மெசஞ்சர்ஸ் வந்து ஸ்டார்ஸாக இருக்கிறாங்க. அந்த 7 குத்து விளக்கு அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் என்று சொல்லும்பொழுது அது மெழுகுவர்த்தி என்று நம்ம பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது இந்த லேம்ப் ஸ்டாண்ட்ஸாக இருக்கிறது. அதை எங்கே பார்க்குறோம்னா சகரியா 4 அதிகாரத்திலேயே நம்ம பார்க்குறோம். இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் என்று சொல்லும் பொழுது அங்கே மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்றி வைத்தோம் என்றால் அது கொஞ்ச நேரத்தில் அது உருகி அது வந்து முழுமையாக கரைந்து போகும். ஆனால் இங்கே லேம்ப் ஸ்டாண்ட் பொன் குத்து விளக்கு என்று சொல்லும் பொழுது அது லேம்ப் ஸ்டாண்டாக இருக்கிறது. அந்த லேம்ப் ஸ்டாண்டை குறித்து நம்ம வந்து சகரியா 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும் அதற்கு இடது புறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது.
இந்த ப்ராஃபட் சகரியா வந்து ஒரு விஷயனை பார்க்கிறார். அங்க வந்து நீ காண்கிறது என்ன என்று கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்? பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது என்று அவன் அப்படியாக சொல்லும் பொழுது அந்த அங்கே வந்து லேம்ப் ஸ்டாண்ட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த லேம்ப் ஸ்டாண்ட்ஸ் அவன் பார்க்குறான். அது வந்து பொன்னினால் செய்யப்பட்டிருக்கிறது. அது வந்து மெழுகுவர்த்தி அல்ல, அது ஒரு லேம்ப் ஸ்டாண்டாக இருக்கிறது. அதுக்கு நம்ம ஆயிலை ஊற்றும் பொழுது அந்த ஆயிலை கொண்டு அது எரிகிறது. அந்த லேம்ப் ஸ்டாண்ட் எப்படி இருக்கிறதுன்றா ஒரு ஸ்டெம் வருகிறது, அதுக்கு கீழே வந்து அந்த ஆயில் கேன் இருக்குது, அந்த பவுல் இருக்கிற பவுல் இருக்கிறது, பவுலுக்கு நடுவில் அந்த ஸ்டெம் இருக்கிறது. அதுலேருந்து அகல் விளக்கு இப்படி வந்து ஒன்று வருகிறது, ஒரு யூ ஷேப்பில் அங்கே 2 தண்டு வருகிறது, அதுக்கு மேலே 2 தண்டு, அதுக்கு மேலே 2 தண்டு. ஸோ 6 தண்டு சைடில் வருது, இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 வருது, நடுவில் ஒன்று இருக்கும்போது 7 தண்டுகள் அங்கே இருக்கிறது. அந்த 7 தண்டுகளும் வந்து அந்த குழாய்களாக உள்ள குழாயாக இருக்கிறது. அது எங்கே கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா? அந்த ஆயில் பவுலோடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு வந்து ஒரே பவுல் தான், அந்த ஒரு பவுல் தான் வந்து அங்கே ஆயில் இருக்கிறது. இந்த 7 தண்டுகள் இருக்கிறது, அதனுடைய அங்கே மேலே இருந்து அங்கே திரி வருகிறது. அந்த விளக்கு அங்கே மேலே வந்து எரிகிறது. அது வந்து மேலே இருந்து திரி வந்து எங்கே வருகிறதுன்றா அந்த ஸ்டெம் வழியாக வந்து அது அந்த ஆயில் பவுல்குள்ளே போய் விழுது. ஒரு எண்டு அங்கே இருக்கிறது, ஒரு எண்டு இந்த பவுலுக்குள்ளே இருக்குது. அதே போல் அந்த ஏழு அந்த விளக்கு தண்டனுடைய அந்த திரிகளும் வந்து அங்கே பவுலுக்குள்ளே வருகிறது. அதிலிருந்து ஆயிலை அதை எடுத்து பிரகாசிக்கிறது. அதே அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். இப்போ அது வந்து இந்த ஆயில் இருக்கிறது, அந்த ஆயில் வந்து ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அடையாளமாக இருக்கு. அவருடைய ஆவி பசுத்த ஆவிக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அந்த ஆயிலை கொண்டு தான் வந்து அந்த செவன் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அது அங்கே பேர்ன் ஆகிறதை பார்க்குறோம். அந்த திரிகள் வந்து தெரியாது, அது வந்து அந்த அந்த குழாய் வழியாக அந்த திரிகள் வந்து அந்த ஆயில் பவுலுக்குள்ளே அது கனெக்டாக இருக்குது. எல்லா திரிகளும் ஒரே இடத்துக்கு தான் வருது, ஆனால் வந்து ஒவ்வொரு தண்டு வழியாக அந்த திரிகளுடைய முனை அந்த மேலே இருக்கிறது, டாப்பில் அந்த ஒரு முனை இருக்கிறது, இன்னொரு எண்டு வந்து அந்த பவுலுக்குள்ளே இருக்கிறது. அந்த பவுலில் ஆயில் இருக்கிறது, அது வந்து தீர்ந்து போவதில்லை, அது அங்கே ஆயில் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த திரிகள் மூலமாக அந்த ஆயில் வந்து அது அதை வந்து அதை உறிஞ்சி அது அங்கே அங்கே லைட்டப் பண்ண பொழுது அது எரிந்து கொண்டே இருக்கிறது, அது அணைந்து போவதில்லை. அது இரவும் பகலும் அது எரிந்து கொண்டே இருக்கிறது. இட் நெவர் வெண்ட் அவுட், அது அணைந்து போவதில்லை. இட்ஸ் எ லேம்ப் லேம்ப் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்புல்லிங் ஆயில். அந்த லேம்ப் ஸ்டாண்டில் வந்து அந்த ஆயிலை அது புல் பண்ணி கொண்டு மேலே போகும். அந்த திரியின் மூலமாக அந்த ஆயில் மேலே போகும் பொழுது அப்படியாக அங்கே வந்து அங்கே விளக்கு அங்கே கொளுத்தப்படுகிறது. அது அங்கே லேம்ப் முதலாக லைட்டிங் பண்ணும் பொழுது அது எப்படியாக லைட் பண்ணப்படுது, தே லிட் ஒன் லேம்ப் அண்ட் தென் பிக் இட் அப் அண்ட் லிட் த அதர் லேம்ப். முதலாவது வந்து அந்த ஃபஸ்ட்டு லேம்ப் அங்கே எரிகிறது, அதுக்கு அங்கே நெருப்பு வைக்கும் பொழுது அது எரிகிறது. இப்போ அதுக்கு கொண்டு வந்த அந்த ஃபயரை கொண்டு எல்லாத்தையும் கொளுத்தவில்லை, எரிய வைக்க முடியாது. இந்த ஃபயரை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு அந்த லேம்ப் ஸ்டாண்டில் இருக்கிற அந்த ஃபயரை அந்த செகண்டுக்கு கொண்டு போனோம், அதுக்கப்புறம் அதிலிருந்து தேர்டுக்கு போனோம். அதே போல் 4, 5, 6, 7 அந்த ஏழுத்துக்கும் வந்து அந்த முதல்லேருந்து ரெண்டாவது, ரெண்டாவதுலேருந்து மூணாவது, அதே போல் 4வது, 5வது, 6வது, 7வது இப்படியாக தான் அந்த ஃபயர் அதுக்கு ட்ராவல் ஆகி கொண்டிருக்கிறது. த சேம் ஃபயர் The Holy Ghost lit every one of those churches right down through the ages. I mean, ஏழு சபை காலங்களாக அங்கே வந்த பரிசுத்தாவி, முதலாவது வந்த பரிசுத்தாவி வந்து அது வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் அப்படியே வருது. முதலாவது வந்து எபேசு சபைக்கு வருகிறது, அதன் பின்பு ஒவ்வொரு சர்ச்சஸ் ஏஜஸாக அந்த லைட்டு தான், அந்த வெளிச்சம் தான், அந்த ஹோலி ஸ்பிரிட்டு தான் அடுத்த சபைக்கு வருது, அதுக்கு அடுத்தது அப்படியாக வருகிறது. எபேசு, சிமிர்னா, பெர்கமூ, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கே என்று சொல்லி ஒவ்வொரு காலத்துக்கும் சேம் ஹோலி ஸ்பிரிட்டு தான் அது ட்ராவல் ஆகி கொண்டு ஒவ்வொரு காலம். முதலாவது அங்கே வருகிறது, அதன் பின்பு ரெண்டாவது வருகிறது, மூன்றாவது சபை காலம் வரும்பொழுது அங்கே ரெண்டாவதுலேருந்து மூணாவதுக்கு போகுது, அதே போல் வருது. இப்போ ஏழு வந்து ஏழுமே எரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த செவன் சர்ச் ஏஞ்சல்ஸுமே வந்து இப்பொழுது அப்படியாக எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நம்ம அந்த ஏழாம் சபை காலத்தில் இருக்கும். யோவான் 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாயிருக்க, நாம கொடிகளாயிருக்கிறோம், அவர் வந்து மெய்யான திராட்சை செடியாயிருக்கிறார். கனி கொடாத கிளைகள் எல்லாமே வந்து அந்த கொடிகளை அவர் அறுத்து போடுகிறார்னு சொல்லும் பொழுது அதில் வந்து அவர் தான் அந்த கிரைஸ்ட் தான் வந்து அங்கே திராட்சை செடியாக இருக்கிறான்னு சொல்லும்போது அந்த அந்த பவுல் என்னவாக இருக்கோ அது கிரைஸ்ட். அந்த அந்த பவுலில் இருந்து தான் வந்து இந்த ஏழு அந்த குத்து விளக்குகளும் அது வந்து ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு, அதிலிருந்து தான் அது எடுக்கிறது. அதில் உள்ள கிளைகள் தான் இந்த செவன் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸாக இருக்க லேம்ப் ஸ்டாண்ட்ஸாக இருக்கிறது. அந்த குத்து விளக்குகள் வந்து அப்படியாக இருக்கும்பொழுது அங்கே கிரைஸ்ட்லேருந்து அதை எடுக்கிறது, ஆயிலை எடுத்து அது பிரகாசிக்கிறது. நாம் வந்து அவருடைய அதுலேருந்து நாம் ஒரு கிளைகளாக இருக்கிறோம், நம்ம வந்து நல்ல கனி கொடுக்குறவர்களாக இருக்கோம், அவர்லேருந்து வந்திருப்போம்டா, அந்த பிரான்ச்சில் இருப்போம் என்றால் நாம் நல்ல கனி கொடுக்குறவர்களாக இருப்போம். இப்போ ஒரு மரத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிட்ரஸ் ட்ரீயை எடுத்துக்கொள்வோம் என்றால் நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கிறது. அதில் வந்து அந்த சிட்ரஸ் டைப்பான ஃப்ரூட்ஸுடைய கிளைகளை எதோட வந்து ஒட்டு போடும் பொழுது அதுவும் கனி கொடுக்கும். ஒரு மரத்தில் வந்து ஒரு கிளையில் கொண்டு போய் அங்கே ஆரஞ்சு மரத்தில் வந்து எலுமிச்சை அங்கே செடியை நம்ம ஒட்டு போடும் பொழுது அதுவும் கனி கொடுக்கும். ஆனால் வந்து ஜீவன் வந்து எங்கேருந்து வருது, அந்த ஸ்டெம்லேருந்து வருது, அது ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் வந்து இந்த எலுமிச்சை கிளை என்ன கொடுக்கும், எலுமிச்சை பழத்தை தான் கொடுக்கும். அங்கே மாதுளை கலையை வெட்ட வச்சா மாதுளை பழத்தை தான் கொடுக்கும், அது ஆரஞ்சு ஃப்ரூட்டை கொடுக்காது. எப்படி ஆரஞ்சு ஃப்ரூட்டை கொடுக்கணும்னா அந்த ஸ்டெம்மிலேருந்து ஒரு பிரான்ச் வரணும். அந்த ஸ்டெம்மிலேருந்து அந்த பிரான்ச் வரும்பொழுது தட் பிரான்ச் இட் வில் பி த சேம் லைஃப் தட் இஸ் இன் இட் பியர் ஆரஞ்ச். அது வந்து அந்த சேம் லைஃபை உடையதான் இருக்குது. அதுதான் வந்து மெய்யான உண்மையான கனியை கொடுக்கும். ஆனால் இந்த ஒட்டு போட்ட மரங்கள் வந்து அதுனதையும் கனியை தான் கொடுக்கும். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, நிறைய ஸ்தாபனங்கள் வந்துவிட்டு எல்லாமே வந்து அதோடு வந்து ஒட்டு போடும் பொழுது அந்தந்த ஸ்தாபனம் அதுனதின் கனியை தான் கொடுக்குது. அது மெய்யான கனியை வந்து கொடுக்க முடியாது, அந்த லைஃபை அது ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது வந்து என்ன செய்கிறது, அதுனதின் கனியை தான் கொடுக்கும். அது வந்து மனுஷனுடைய உபதேசங்களாக இருக்கிறது. அப்படி சபைகள் இன்றைக்கி அப்படியாக ஸ்பிளிட் பண்ணப்பட்டு இருக்கும் பொழுது அது வந்து அது மெய்யான கனியை கொடுப்பதில்லை. அது எல்லாமே ஒட்டு போடப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் வந்து பட் இஃப் எவர் த ட்ரீ பிரிங்ஸ் ஃபோர்த் அனதர் பிரான்ச் இட் வில் பி த சேம் கைண்ட் ஆஃப் அ வைன் இட் ப்ராட் ஆன் த டே ஆஃப் பெண்டெகோஸ்ட். அல்லேலூயா. அது நம்ம இன்றைக்கி வந்து ஒரிஜினல் கலை வரும்பொழுது அது என்ன செய்கிறது, மெய்யான கனி. இந்த பெந்தேகோஸ்ட் நாளிலே பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது. இன்றைக்கி சேம் ஹோலி ஸ்பிரிட் நம்முடையவர்களாக இருக்கும். அவங்க இன்றைக்கி வந்து அது அந்தந்த சபையினுடைய கனியை தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பரிசுத்தாவியை பெறலை. பரிசுத்தாவியை பெற்றது போல் அவங்க தங்களை பாவனை செய்கிறார்கள், ஆனால் உண்மையான ஹோலி ஸ்பிரிட்டை பெறலை. அந்த பெந்தேகோஸ்தனால் ஊற்றப்பட்ட அதே பரிசுத்தாவி இன்னைக்கு நம்ம மேலே வந்திருக்கிறது. ஏனென்றால் நம்ம வந்து அந்த அடி கிளையிலிருந்து வந்துடும், அது அந்த ஸ்டெம்மிலிருந்து வந்திருக்கும். நம்ம ஒட்டு போடப்பட்டவர்கள் அல்ல. ஒட்டு பண்ணிக்கு அநேக ஒட்டு போடப்படுது. இப்போ 900க்கும் மேற்பட்ட அந்த ஸ்தாபனங்கள் அங்கே இருக்கிறது. அதெல்லாமே வந்து அவங்க நாங்களும் வந்து நாங்களும் மனவாட்டி தான் என்று அவங்க தங்களை சொல்லிக்கொண்டாலும் அவங்க வந்து பிரைடு கிடையாது, அவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் கிடையாது. அவங்க வந்து பரிசுத்தாவினாலே அவங்க வந்து அங்கே பற்றி அங்கே எரிக்கிறது வந்து ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் அங்கே இல்லை, அவங்க மத்தியிலே பரிசுத்தாவி இல்லை. இப்போ இந்த 7 கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்கும்பொழுது அது 7 மெசஞ்சர்ஸுக்கு அடையாளமாக இருக்குது. அந்த 7 சபை காலத்துக்கு அடையாளமாக அங்கே வந்து தூதர்கள் அந்த ஒவ்வொரு காலத்துடைய மெசஞ்சர்ஸ் இருக்காங்க. அவங்க எங்கேருந்து ஆயில் எடுக்கிறாங்க, கிரைஸ்ட்லேருந்து அந்த ஆயில் அவங்க எடுக்கிறாங்க. By faith, he is burning with the Holy Ghost and his life is a candle. அவனுடைய லைஃப் வந்து இந்த கேண்டில்ஸுக்காக இருக்கிறது. அந்த அவன் எங்கேருந்து எடுக்கிறான், பை ஃபெய்த் ஹீஸ் பேர்னிங் வித் த ஹோலி கோஸ்ட். அவன் பரிசுத்தாவினாலே பற்றி இருந்த ஆயில் வந்து ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஆயிலை வந்து அவன் அங்கே பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வந்து என்ன செய்கிறான், அந்த காலத்துக்குரிய வெளிச்சத்தை அந்த மெசஞ்சர் கொண்டு வருகிறான். The wick that's dipped in the Holy Spirit and through that wick he is drawing the life of God out to give light to his church. Hallelujah. Enna seigira andha wick endru sollum bolude adu andha thiriya irukkirathu. அந்த திரியனுடைய ஒரு முனை வந்து அந்த பவுலுக்குள்ள இருக்கு, அந்த ஆயில் பவுலுக்குள்ள இருக்கிறது. இன்னொரு முனை வந்து அங்க டாப்ல இருக்கிறது. இந்த திரி என்ன செய்கிறது, ஆயில் பவுலில் இருந்து அது ஆயிலை சக் பண்ணி அது மேலே கொண்டு வருகிறது. கொண்டு வந்து அது அங்கே வந்து அந்த அது பேர்ன் ஆகிறது, அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்தந்த காலத்துக்கு அவர்கள் ஒளியாக இருக்கிறாங்க. இந்த காலத்துக்கு சோரம் பிரன்ஹாம், வில்லியம் மேரியன் பிரன்ஹாம், அவர் தான் இந்த காலத்துக்குரிய மெசஞ்சராக இருக்கிறார். இந்த காலத்துக்குரிய ஒளியாக அவர் காணப்படுகிறார். ஐ மீன் அவர் தான் இங்கே வந்து அந்த லைட்டை கொண்டு வர. அது இங்கே எங்கேருந்து பெற்றுக்கொண்டார், கிறைஸ்டின் இடத்துல பெற்றுக்கொண்டார். அந்த ஆயில் பவுல் வந்து அது கிறைஸ்டுக்கு அடையாளமாக இருக்குது. கிறிஸ்துவின் இடத்துலேருந்து அந்த ஆயிலை அவங்க பெற்றுக்கொண்டு அப்படியாக பிரவேசிக்கிறார். முதலாவது வந்து எபேசு சபை வருகிறது, பவுல் அதனுடைய தூதனாக இருக்கிறார். அதே போல் ஒவ்வொரு காலமும் வந்து ஒவ்வொரு அந்த சபை காலங்களாக இருக்க ஒவ்வொரு கேண்டல் ஸ்டிக்ஸ் ஒவ்வொரு மெசஞ்சரு அந்த ஆயிலை அவங்க பெற்று அவங்க அந்த லைட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுகிறார்கள். They are drawing from the main barrel of oil. And the main barrel, ஒரே barrel தான் இருக்கு. அந்த ஒரே பவுலில் இருந்து தான் அந்த 7 அந்த விளக்கு தண்டுகளுக்கும் அது அங்கே ஆயில் ஆனது அங்கே அனுப்பப்படுகிறது. The life is dipped into Christ. அது கிரைஸ்டுக்குள்ள அந்த லைஃப் ஆனது டிப் பண்ணப்பட்டிருக்கிறது. எங்கே வாசிக்கிறோம், கொலோசியர் 3:3 வசனத்தை வாசிக்கலாம்.
ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜீவன் அது கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள்ளே அது மறைந்திருக்கிறது. அப்படியாக இருக்கும் பொழுது அந்த எண்டு ஒரு எண்டு வந்து அங்கே அந்த டிப்பாக இருக்கிற ஒரு எண்டு வந்து அந்த ஆயிலில் டிப்பாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள அது மறைந்து இருக்கிறது. த அதர் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் பேர்னிங் வித் த ஹோலி கோஸ்ட். அல்லேலூயா. அது பரிசுத்தாவியினாலே அது எரிகிறது. பரிசுத்தாவியினாலே அது எரிகிறது. அந்த ஃபயரை நம்ம பெற்று இருக்கிறோம். அங்கே பெந்தேகோஸ்த நாளில் வந்து அந்த பரிசுத்தாவி அந்த ஃபயர் அவங்க மேலே வந்து இறங்கினது. ஒவ்வொரு மேலும் வந்து அது நாவுகள் போல அங்கே பிரிந்திருக்கும். அங்கே அந்த ஃபயர் அவங்க மேலே வந்தது. இப்பொழுது அது நம்ம மேலே வந்திருக்க நம்ம வந்து எங்கே இருக்கிறோம் நம்மளுடைய லைஃப் வந்து அங்கே ஒரு எண்டு நம்மளோட ஜீவன் அங்கே நம்ம கர்த்தருக்குள் அது மறைந்திருக்கிற அந்த ஒரு எண்டு அதில் இருக்கிற அதுலேருந்து நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றிருக்கோம். அப்படி தான் நம்ம வந்து பெறும். அப்படி நம்ம பெற்றிருக்கும் பொழுது டெவில் கான்டச்சஸ், ஏன்னா பிசாசு நம்மை தொட முடியாது. ஈவன் டெத் இட் செல்ஃப் கான்டச்சஸ், மரணம் கூட நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து என்ன செய்தார், அவர் அடக்கம் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து மரணமே உன் கூற எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரண மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் வெற்றி சிறந்தார். நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளே இருக்கும் பொழுது நாமும் அவரோட கூட வெற்றி சிறந்திருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம ஒன்று குறைந்த 15:55-57 வரை வாசிக்கிறோம். நமக்கு வந்து நம்ம ஜெயம் கொடுக்குற தேவன் அவருக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் நம்ம ஜெயித்துட்டோம். சாத்தானை வந்து நாம் ஜெயித்திருக்கோம். மரணத்தை பாதாளத்தை நம்ம வந்து பிசாசி நம்ம ஜெயித்திருக்கும் பொழுது அது எதுவுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய லைஃப் அவருக்குள்ளே டிப்பாக இருக்க வேண்டும். அந்த ஆயில் பவுலுக்குள்ளே அந்த ஓரியண்ட் அதில் டிப்பாக இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம், எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். நம்ம உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றிருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நம்ம ஒளியாக இருக்கோம். மற்றவர்களை நம்ம வந்து தேவனிடத்தில் கொண்டு வருகிறவர்களாக இருப்போம். நம்ம வந்து வார்த்தை வேர்ட் இமேஜாக வருகிறோம். நியூ பர்த் அடைகிறோம். அந்த நியூ பர்த் அனுபவம் என்ன செய்கிறது, அது மற்றவர்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக வாழும் பொழுது, ஒரு உண்மையான வந்து கிறிஸ்துவனாக இருக்கும் பொழுது, அவர் ஈகிள் லீக்லெட்ஸாக இருந்தால், ஒரு வேலை வந்து கோழி குஞ்சுகளோட ஸ்தாபனத்தில் இருந்தால், நம்ம பார்த்து இதுதான் இந்த மனுஷன்தான் வந்து உண்மையிலேயே வார்த்தை இருக்கா, இங்கே தேவன் இந்த மனுஷனோடு இருக்கிறார், ஆனால் நம்ம வந்து அந்த மனுஷனை போல ஜீவிக்க வேண்டும் என்று அப்படி ஒரு இதை நம்ம அங்கே பிரதிபலிக்கிறோம். நம்ம கிறைஸ்டை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கும். அது வந்து அப்படிதான் நம்ம காணப்பட வேண்டும். நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து கிறைஸ்டுக்குள்ளே இருக்கும் என்றால் நம்ம கிறைஸ்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறவர்களாக இருப்போம். இப்போ அந்த இடம் வசனத்தில் வாசிக்கும் போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த பொன் குத்து விளக்குகளை பார்க்குறோம். அங்கே ஸ்டார்ஸ் இருக்கிறது, கேண்டில் ஸ்டிக் இருக்கிறது, லேம்ப் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது, வாட் டஸ் இட் மீன், அது எதை குறிக்கிறது. நாம் இப்போ எப்படி இருக்கோம், த டெஸ்பென்சேஷன் தட் வி ஆர் லிவிங் இன் இட்ஸ் நைட் டைம். நாம் இப்போ இருக்கிற காலம் வந்து அது நைட் டைமாக இருக்கிறது என்பதை குறிக்கிறது. நம்ம எப்பொழுது மெழுகுவத்தி ஏற்றுவோம், அது வந்து இருளாக இருக்கணும். பகல் டைமில் வந்து நமக்கு கரண்ட் இல்லைனாலும் சூரிய ஒளி இருக்கு, ஆனால் இரவு நேரத்திலே நமக்கு வந்து அங்கே கரண்ட் இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம விளக்கை கொளுத்துவோம், அப்படியாக வந்து மெழுகுவத்திகளை ஏற்றுவோம். ஸ்டார்ஸ் எப்பொழுது வருது, அது வந்து நைட் டைமில் வருகிறது. இப்போ இந்த ஸ்டார்ஸை பார்க்கும் பொழுது அந்த ஸ்டார் என்ன பண்ணுகிறது, அது எப்படி பிரகாசிக்கிறது என்றால் சூரியனை அது சூரிய ஒளியை அது அப்சார்ப் பண்ணுது. பகலில் வந்து சூரியன் ஒழிக்கும் போது அந்த சூரிய ஒளியை அது வந்து அப்சார்ப் பண்ணி இரவிலே அது வந்து அதை பிரதிபலிக்கிறது. இட் ரெஃப்ளெக்ஸ் த லைட் ஆஃப் த சன் அன்டில் த சன் ரிட்டர்ன்ஸ். அது எப்பொழுது வரை பிரகாசிக்கிறது, சூரியன் வருகிற வரைக்கும் அது பிரகாசிக்கிறது. காலையில் சூரியன் வந்த பின்பு நம்ம வந்து அந்த ஸ்டார்ஸை பார்க்க முடியாது. வெளிச்சம் வந்த பின்பு நம்ம ஸ்டார்ஸை பார்க்க முடியாது. அந்த ஸ்டார்ஸ் வந்து சூரியன் வருகிற வரைக்கும் அது வந்து பிரகாசிக்கிறது. சூரிய ஒளியை அது பெற்று அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது வந்து அது லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது வந்து சூரியன்கிட்ட வந்து அந்த லைட்டை அதை பெற்றுக்கொள்ளுகிறது. அந்த ரேடியம் லைட்டை நமக்கு தெரியும், ரேடியமில் வந்து அதை வெளிச்சம் போடும் பொழுது அதை அப்சர்வ் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ண. அதே போல் வந்து இது நம்ம வெளிச்சம் நம்ம வந்து அந்த சூரியன் இடத்துலேருந்து அதை பெற்று அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது. அது வந்து ஒரு ட்ரூ மினிஸ்டர் அப்படி தான் இருக்கிறார். அவர் வந்து சூரியன் வந்து காடு கடையாளமாக இருக்கு. அவர் இடத்துலேருந்து நம்ம வந்து அந்த வெளிச்சத்தை பெற்று அப்படியாக பிரகாசிக்க வேண்டும். A true minister of God don't reflect some flashlight. அவர் வந்து ஃப்ளாஷ் லைட்டை பிரகாசிக்க மாட்டார். ஒரு ட்ரூ மினிஸ்டராக இருந்து ஃப்ளாஷ் லைட் வந்து அது ஃபேக் ஆகிருக்கிற அது அதுக்கு வந்து அது ஒரு நாளில் ஒழிந்து போகும். ஆனால் வந்து இந்த தேவனுடைய ஒளி வந்து அதுக்கு வந்து அது ஒழிந்து போகாது. அந்த ஃப்ளாஷ் லைட் என்ன ஆகும், பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா ஒளியே அது வந்து அந்த லைட் ஆஃப் ஆகிடும். அப்படியாக வந்து ஒரு மனுஷன் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை அவன் யூஸ் பண்ணும் பொழுது என்ன செய்யும், அங்கே அநேக ஜனங்கள் போகிறான். இந்த வெளிச்சம் அதிகமாக இருக்கும்பொழுது அங்கே எங்கே வெளிச்சம் இருக்குதோ அந்த ஈசல் கூட்டம் என்ன செய்யும், அங்கே அந்த லைட்டை நோக்கி போகும். இன்னொரு லைட்டை போட்டால் அங்கே ஒரு கூட்டம் போகும், அதே போல் லைட்டுக்கு லைட்டு அது போகும். அதே போல் இந்த ஈசல் கூட்டங்கள் என்ன செய்கிறது, அது ஸ்தாபனத்தை நோக்கி போகுது. அங்கே தான் அது பெரிய சபை, பெரிய ஆர்கனைசேஷன் உலகமெங்கிலும் இருக்கிறது. இதுதான் தாய் சபையாக இருக்கிறது. இங்கே அநேக லட்சக்கணக்கான பேர் வராங்க. இதை இப்படியான காரியங்களை பார்த்து போகும் பொழுது அவங்கெல்லாம் அந்த ஈசல் கூட்டமாக இருக்கிறான், அந்த அந்த ஃப்ளாஷ் லைட்டை நோக்கி போகிறான். ஆனால் உண்மையான வந்து அங்கே ட்ரூ மினிஸ்டர் என்ன செய்கிறார், அவர் வந்து அந்த அங்கே சன் ஆஃப் காட் லைட்டை அவர் பிரகாசிக்கிறார். ஸோ வி ஆர் ரெஃப்ளெக்டிங் த லைட் ஆஃப் சன் ஆஃப் காட். தேவகுமாரனுடைய ஒளியை வந்து அங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணணும், தேவனிடத்தில் வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாட் கைண்ட் ஆஃப் லைட் இஸ் தட், அந்த லைட் என்று சொல்லும்பொழுது அந்த லைட்டை நம்ம பிரகாசிக்கணும்னு சொல்லும்போது அது என்ன லைட், அது என்ன வெளிச்சமாக இருக்கிறது, அது காஸ்பல் லைட்டாக இருக்கிறோம். மெயின் அந்த காஸ்பல் லைட், இந்த காலத்துக்குரிய காஸ்பல், இப்பொழுது இந்த காலத்துக்குரிய அந்த சுவிசேஷ ஒளியானது அது நம்ம மேலே வந்திருக்கிற அந்த சுவிசேஷ ஒளி நம்ம மேலே படும் பொழுது நாம் அந்த ஒளியை பெற்று நாம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறோம். ட்ரூ மினிஸ்டர் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறார். அங்கே ட்ரூ பிராங்க வந்து அங்கே பிலீவர்ஸ் என்ன செய்கிறாங்க, அந்த வெளிச்ச நேரத்திலே போகிறான். மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஃப்ளாஷ் லைட் நேரத்தில் போகிறான். ஃப்ளாஷ் லைட் வந்து மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட அங்கே சபைகள் ஸ்தாபனங்களாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு போகும்பொழுது அது வந்து மனுஷனால் அது ஒரு ஃப்ளாஷ் லைட்டாக இருக்கிற அது வந்து ஒரு பெரிய ஒளியை அவங்களுக்கு ஏற்படுத்தும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எங்கே வந்து பேய்கள் ஓடினது, வியாதியஸ்தர்கள் வந்து சொஸ்தமடைந்தார்கள், முடவர்கள் எழுந்து நடந்தார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள் என்று பல பொய்களை அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஃபேக், அந்த ஃபேஷ் லைட் வந்து அது ஒரு ஃபேக்காக இருக்கிறது. அந்த பொய்களாக பொய்களை சொல்லும்பொழுது, இப்படியான கதைகளை சொல்லும்பொழுது அதெல்லாமே கட்டுக்கதை பொய்களாக இருக்குது. இன்றைக்கி அநேக போதர்கள் வந்து அவங்க பொய்களை வந்து சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி இவ்வளோ அதிகமாக வந்துவிட்டது, எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து அவங்க பைபிள் நாலேஜ் ஓரளவுக்கு வந்திருக்கிறது. இந்த நேரத்துலையும் அவங்க வந்து பொய்களை வந்து சரளமாக சொல்கிறாங்க. அவங்க யூடியூப்பில் பார்க்கும்பொழுது பாஸ்டர் ட்ரோல்ஸ் அப்படின்னு அவங்க போட்டு பாஸ்டர்ஸை வந்து அவங்க செய்கிற பொய்களெல்லாம் எடுத்து போட்டு அவங்கள ட்ரால் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்படியாக வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒரு கேலி கிண்டலாக மார்க்கமாக மாற்றுவதற்கு இப்படியாப்பட்ட போதவர்கள் அங்கே இருக்காங்க. அவங்கெல்லாம் ட்ரூ மினிஸ்டர்ஸ் இல்லை, அவங்கெல்லாம் வந்து பிழையாம் போல வந்து கைக்கூலிக்காக வந்து அவங்க ஊழியம் செய்கிறவர்கள், பிழையாம் போன்றவர்கள். அவங்க வந்து பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக ஊழியத்தை செய்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு அவங்க ஒரு அவமானத்தை கொண்டு வராங்க, அவங்க ஒரு அவமான சின்னமாக காணப்படுகிறார்கள். இங்கே அப்படியாப்பட்டவர்களை சொல்லலை, இந்த லைட் வந்து அது வந்து ட்ரூ மினிஸ்டர்ஸ் அதை வந்து பெற்றுக்கொண்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறாங்க. இன்றைக்கி நாம் அந்த வெளிச்சத்தின் கீழே வந்திருக்கிறோம், இந்த காலத்துக்குரிய அந்த காஸ்பல் லைட்டுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த 13 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல்
7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் கொப்பானவரையும் கண்டேன்.
இந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்த மனுஷகுமாரன் கொப்பானவரை கண்டேன். இங்க மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்ட என்று சொல்லும் பொழுது இங்க கிறிஸ்து எப்படி இருக்கிறானோ, அவர் இங்க ஒரு பிரீஸ்டாக வரல, அவர் கிங்காக வரல. He was not a priest during this time, neither he was a king, he was the judge. அவர் வந்து நியாயாதிபதியாக வந்திருக்கிறார். அங்கே ப்ரீஸ்ட் என்ன செய்வார் என்றால், ப்ரீஸ்ட் வந்து தன்னுடைய அறையிலே அதை கட்டுவார், அங்கே அந்த ஹிப்பில் அதை கட்டுகிறார். துண்ணு அது கட்டும் பொழுது அந்த கச்சையை அங்கே கட்டும் பொழுது அதுக்கு எதை அடையாளமாக இருக்கிறது என்றால், அவர் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அடையாளமாக இருக்கிறார். ப்ரீஸ்ட் வந்து தன்னுடைய இடையிலே அதை கட்டுகிறார். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, மார்பருகே என்று சொல்லும்பொழுது மார்பருகே வந்து அந்த கச்சையை யார் கட்டுவார்கள், நம்ம வந்து கோர்ட்டில் போகும்பொழுது அங்கே அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் அவங்க என்ன செய்கிறாங்க, இங்கே மார்பருகே அவங்க வந்து ஒரு கச்சையை அவங்க கட்டுகிறாங்க. அது வந்து எதுக்கு அவங்க நமக்கு அண்ட் அட்டோர்னி அண்ட் ஜட்ஜ், அவங்க அட்டோர்னி அண்ட் ஜட்ஜுக்கு அடையாளமாக, ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிபதிக்கு அடையாளமாக இருக்கும். மார்பருகே பொற்கச்சை கட்டும் பொழுது அவர் ஜட்ஜாக இருக்கிறார், அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் இப்போ ப்ரீஸ்ட் அல்ல, தட் ஷோஸ் ஹி வாசன்ட் இன் ப்ரீஸ்ட்ஹுட் நவ். அவர் வந்து இப்போ ப்ரீஸ்ட்ஹுட்டில் இல்லை, அவர் இப்பொழுது வந்து ஜட்ஜாய் வந்திருக்கிறார். எங்கள் வாசம் யோவான் 5:22 வசனத்தை வாசிக்கலாம்.
அன்றியும் பிதாவை கனம் பண்ணுறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
அந்த நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் எல்லாத்தையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுங்க. மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவர் கண்டேன் என்று சொல்லலாம். அவர் தான் அங்கே ஜட்ஜாக இருக்கிறார். அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது அவர் வந்து சுப்ரீம் ஜட்ஜாக இருக்கிறார். ஹி இஸ் த ஜட்ஜ், த சுப்ரீம் ஜட்ஜ். அவர் சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார். ஹி வாஸ் இன் த டே ஆஃப் த லார்ட் ஆஸ் எ ஜட்ஜ். அதை வந்து கர்த்தருடைய நாளிலே அவர் ஒரு நியாயாதிபதியாக வந்திருக்கிறார், அவர் ஒரு ஜட்ஜாக வந்திருக்கிறார். அப்படியாக நம்ம இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நம்ம நிலை அது வந்து அவர் இந்த இடையிலே கட்டலை, அவர் வந்து தன்னுடைய மார்பருகே கட்டி கொண்டிருக்கும் பொழுது அது ஜட்ஜுக்கு அடையாளமாக இருக்கிறது, நியாயாதிபதிக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 14 வாசிக்கலாம்.
அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ள திரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது.
போதும், இங்க என்ன வாசிக்கிறோம் என்றால் 7-fold glory of his person. 7 வகையான மகிமையின் தோற்றத்தை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம். அங்க 7 வகையான ஒரு மகிமையின் தோற்றத்தை பார்க்கிறோம். முதலாவது வந்து அவர் சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலும் உறைந்த மழையைப் போலும் இருந்தது என்று சொல்லும்பொழுது இந்த 3 வசனங்களிலே அவருடைய அந்த 7 வகையான அந்த தோற்றத்தை பார்க்குறோம். த க்ளோரிஃபைடு சன் ஆஃப் காட், அவர் வந்து மகிமையின் ரூபமான அங்கே தேவகுமாரனை பார்க்குறோம். மகிமையின் ரூபமாக அவர் வந்திருக்கிறார். முதலாவது நம்ம பார்க்கும்பொழுது ஹிஸ் ஹெட் அண்ட் ஹேர் வாஸ் ஒயிட் லைக் வுல், அது வந்து வெண்பஞ்சை போல வந்து வெண்மையாக இருந்தது என்று சொல்லும் பொழுது அவர் ரொம்ப ஓல்டு மேனாக இருந்தாரா அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப ஓல்டு ஆகும் பொழுது நம்மளுடைய ஹேர் எல்லாமே ஒயிட்டாக மாறிடும். அதனால வந்து அவர் ரொம்ப ஓல்டு மேனாக ஆயிட்டாரா அப்படின்னு கேட்கும்பொழுது அது அப்படியாக இல்லை. அது இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஹிஸ் விஸ்டம், அவருடைய வந்து அனுபவம், அவருடைய தகுதியை, அவருடைய அளவில்லாத ஞானத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஒயிட்டாக இருக்க சிரசு மயிரும் வந்து வெண்பஞ்சை போல இருக்கிறன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து ரொம்ப ஓல்டு மேன் கிடையாது. ஹீ இஸ் எட்டர்னல். எட்டர்னலுக்கு வந்து ஏஜே கிடையாது. அது வந்து அது நாளுக்கு நாள் ஓல்டு ஆவதில்லை, அவர் நித்தியமாக இருக்கிறார். அது வந்து அவருடைய விஸ்டமை குறிக்கிறது, அவருடைய அளவில்லாத அந்த ஞானத்தை அது குறிக்கிறது. நம்ம இதை எங்கே பார்க்குறோம், தானியேல் 7 அதிகாரத்துக்கு நம்ம இப்போ திருப்பலாம். 9 வசனத்தை வாசிப்போம்.
நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்னி நதி அவர் சன்னிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது.
இங்க நம்ம 2 வசனம் வாசிக்கும் பொழுது அங்க நீண்ட ஆயுஸ் உள்ளவர் உட்கார்ந்திருந்தார். அவர் எட்டர்னல் ஒன், அவருக்கு வந்து ஓல்டு ஏஜ் என்பதே கிடையாது. அவருடைய இந்த இடத்திலும் நம்ம பார்க்குறோம், அவருடைய சிரசின் மயிர் வெண்பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது என்று சொல்லப்படும். அவர் வெண்பஞ்சை போல இருந்தது. அடுத்த வசனத்திலே நியாயசங்கம் உட்கார்ந்தது என்று சொல்லும்பொழுது அவர் அந்த நியாய சங்கத்திலே உட்கார், அவர் ஜட்ஜாக இருக்கிறார். அந்த ஒயிட் ஹேர் வந்து எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், இங்கிலீஷ் ஜட்ஜஸ் யூஸ் டு வியர் ஏ ஸ்னோ ஒயிட் விக். அந்த இங்கிலாந்தில் இருக்கிற அந்த ஜட்ஜஸ் என்ன செய்கிறார்கள் என்றால், அவங்க ஒயிட் விக்கே அவங்க உடையவர்களாக இருக்க, அவங்க வந்து அதிக ஞானம் உடையவர்கள், ரொம்ப விஸ்டம் அதிகமாக இருக்கிறது என்பதுக்கு வந்து அவர் அடையாளமாக இருக்கிறது. அவர் இப்பொழுது ப்ரீஸ்டாக இல்லை, நாட் ஆஸ் எ ப்ரீஸ்ட், நாட் ஆஸ் எ கிங், நாட் ஆஸ் எ ப்ராஃபட், பட் ஆஸ் எ ஜட்ஜ். அவர் இப்பொழுது நியாயாதிபதியாக வந்திருக்கார். அவர் வந்து பிரீஸ்டாவோ ராஜாவாகவோ இல்லை ஒரு தீர்க்கதரிசியாக வரலை. அவர் ராஜா, அவர் வந்து அவர் நியாயாதிபதியாக வந்திருக்கிறார். அண்ட் ஹீ இஸ் ஜட்ஜ் நவ் கம் டு ஜட்ஜ் த நேஷன்ஸ். அவர் அந்த எல்லா வந்து தேசங்களை வந்து எல்லா உலகமத்தையே அவர் நியாயம் தீர்ப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த 10 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1000 பேர் அவரை சேவித்தார்கள். அது யாரும் சொல்லப்பட்டிருக்குது, பிரைட் எலெக்டர் பீப்புளை சொல்லப்படுது. நாம் அவரை சேவிக்கிறோம், அவருடைய மனவாட்டியாக இருக்கிறோம். நாம் வந்து அவரை சேவிக்கிறவர்களாக இருக்கோம். கோடா கோடி பேர் அவருக்கு முன்றாக நின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். அங்கே வந்து நியாய தீர்ப்பு அவங்க மேலே வாசிக்க, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன சொல்லும்போது ஜீவ புஸ்தகம் அது திறக்கப்படுகிறது. அதில் பேர் எழுதப்படாதவர்கள் எல்லாருமே வந்து நியாயம் தீர்க்கப்பட்டு அவங்க வந்து அவங்க மரண அக்கினை தீர்ப்புக்குள்ளாகிறார். அவங்க வந்து அப்படி ஜட்ஜாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் ஜட்ஜாக இருக்கிறார் என்பதுக்கு நம்ம இந்த தானியேல் 7 அதிகாரத்திலே நம்ம அதை பார்க்குறோம். அவர் வந்து அங்க ஒயிட் பீக் வந்து அவர் ஜட்ஜாக வந்திருக்கிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கு. ஹி சா ஒன் லைக் த சன் ஆஃப் மேன் ஸ்டாண்டிங் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த செவன் கோல்டன் கேண்ட்ஸ்டிக்ஸ் வித் ஸ்னோ ஒயிட் ஹேர். அவர் வந்து அங்கே ஸ்னோ ஒயிட் ஹேர் உடையவராக வரும்பொழுது அவர் மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கார். இடையில கட்டில மார்பருகே அவர் பொற்கச்சை கட்டியிருக்கும் பொழுது அவர் நியாயாதிபதியாக வந்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 14
அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலும் உறைந்த மழையை போலும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தது.
அவர் கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தது. அடுத்த பாட்டன் வாசிக்கும் பொழுது அவர் கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தது. Those eyes who was one dimmed with human tears now has become flames of fire. ஒரு நாளிலே அவருடைய கண்கள் வந்து அது வந்து எப்பொழுது ஒரு டிம்மா இருந்தது, அதுல வந்து ஹியூமன் டியர்ஸ் இருந்தது. எப்பொழுது அந்த ஹியூமன் டியர்ஸ் அங்கே வந்தது, இப்பொழுது அவர் வந்து ஹி ஸ்டாண்ட்ஸ் அஸ் ஏ ஆங்கிரி ஜட்ஜ். அவருடைய கண்கள் வந்து அங்கே அந்த ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃபயர் அங்கே இருக்கிறது. ஆனால் வந்து ஒரு நாளில் வந்து அவருடைய கண்களில் வந்து அந்த கண்ணீர் வந்தது. எப்படி எப்போ வந்து பார்க்கும்பொழுது அவர் மாம்சத்திலே வரும்பொழுது ஹி கிரைட் அட் த கிரேவ் ஆஃப் லாசரஸ் அங்கே லாசருடைய கல்லறையிலே அவர் வந்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று அங்கே வசனம் எழுதியிருக்கிறது. அதை நம்ம இங்கே 11:35 வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லோக்கா 19:41 அவர் வந்து எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார். அவருடைய அவர் அந்த மாம்சத்தில் இருக்கும் பொழுது அவருடைய ஐஸ் டிம்மனாக வச்சு அவரில் அந்த ஹியூமன் டியர்ஸ் வெளிப்பட்டது. ஆனாலும் அவருக்கு வந்து பின்னாக வந்து ஏதோ ஒன்று இருக்கிறது. தேர் வாஸ் சம்திங் பிஹைண்ட் ஹிம். அவர் ஹியூமன் ஃப்ளஷில் இருக்கிறார், யட் ஹி வாஸ் க்ளோத் இன் மார்டல் ஃப்ளஷ். அவர் அழிந்து போகிற அந்த சரீரத்திலே அவர் காணப்பட்டாலும் சம்திங் வாஸ் பிஹைண்ட் ஹிம். அவருக்குள்ள அவருக்கு பின்னாக ஏதோ ஒன்று ஒரு காரியம் இருக்கிறது. அது வந்து என்னது, அவர் உள்ளே வந்து காடில் இருக்கு. அவர் வந்து காட் வந்து அவர் தான் மாம்சத்தில் வெளிப்படுறார். அந்த ஸ்பிரிட் வந்து காடாக இருக்கு. அந்த ஃப்ளஷ் வந்து அது வந்து கிரைஸ்ட், அது வந்து ஜீசஸாக இருக்கு. அவருக்குள்ள அவர் வந்து தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்படும். அவருக்குள்ளே வந்து அவர் அதே நேரத்தில் பர்ஃபெக்ட் காடாகவும் இருக்கிறார், பர்ஃபெக்ட் மேனாகவும் இருக்கிறார். ஏசு கண்ணீர் விட்டான்னு சொல்லும் பொழுது அவர் பர்ஃபெக்ட் மேனாக இருக்கிறார். லாசர்வே வெளியேவான்னு சொல்லும் பொழுது அவர் வந்து பர்ஃபெக்ட் காடாக இருக்கிறார். ஏசு தான் கண்ணீர் விட்டார் என்று சொல்லும் பொழுது அவர் அப்போ மாம்சத்தில் இருந்து அவர் வந்து ஒரு ஹியூமன் தானே என்று சொல்லுகிறவர்கள் வந்து இந்த அடுத்த பாட்டை மறந்துடுறாங்க. லாசரே வெளியேவான்னு சொல்லும் பொழுது மரணத்தின் மேலே அவருக்கு அதிகாரம் இருக்கிறார். அவர் அந்த சிருஷ்டித்தாரதுக்கு அந்த அதிகாரம் அவர் மேலே இருக்கிறார். இப்போ அவர் தான் வந்து மாம்சத்தில் வந்திருக்கிறாருன்னு நாம் விசுவாசிக்கணும். அதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிந்து கொள்ளும். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி அநேகர் இடத்துல இல்லை. அவங்க வந்து பிதா குமரன் பசுத்தாவின்னு சொல்லும் பொழுது அங்கே தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்றத அவங்க விசுவாசிப்பதில்லை. அதனால் அவங்க த்ரீ காடை சொல்லுறாங்க. அங்கே வசனம் என்ன சொல்லுது, யோவான் 8:24 வாசிக்கும் பொழுது நானே அவர் என்று விசுவாசிக்க விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அந்த பாவம் என்னது, சின் இஸ் அன்பிலீஃப். நானே அவர் என்று விசுவாசிக்க விட்டால் உங்கள் பாவங்களிலே அவர் தான் வந்து அங்கே பிதா தான் வந்து குமாரனாய் வந்தார். அந்த குமாரன் வந்து மறுபடியும் அவர் வந்து ஃபாதரான்ற ஸ்தானத்துக்கு போகிறார். காடுன்ற ஸ்தானத்துக்கு அவர் மறுபடியும் அந்த ஸ்தானத்துக்கு போகிறார். அவர் தான் வந்து அங்கே சன்னாக வந்தார். அதை தான் விசுவாசிக்கணும். அவர் நானே அவர் என்று விசுவாசிக்க விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீங்க. சின் இஸ் அன்பிலீஃப். கத்தனை வந்து வார்த்தையை வந்து அவிசுவாசிப்பதே பாவம். நம்ம வந்து இன்னைக்கு அநேகர் அந்த அவிசுவாசத்தில் இருக்காங்க. அப்படியாக இருக்கிறவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து வரப்போகிற காரியங்கள் என்னவென்று அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படலை. அது இன்னும் பைபிள் மிஸ்ட்ரி புக்காக இருக்கிறது. நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது வி ஃபோர்டெல் த எண்ட் ஃப்ரம் த பிகினிங். தட்ஸ் பிகாஸ் காட் வாஸ் பிஹைண்ட் த ஹியூமன் ஐஸ். அந்த ஹியூமன் ஐஸ்க்கு பின்னாடி காட் அங்கே இருக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறார், அது எல்லாத்தையும் நமக்கு ரிவீல் பண்ணுறார். வரப்போகிற காரியத்தை நமக்கு அவர் ரிவீல் பண்ணுறார். லெட் காட் கம் இன் டு யுவர் லைஃப் அண்ட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யூ அண்ட் ஹி வில் ஷோ யூ த திங்ஸ் டு கம். நம்ம வந்து பரிசுத்தாவியை பெறும் பொழுது, நம்ம பரிசுத்தாவி நமக்குள்ளே வரும் பொழுது, நம்ம வந்து பரிசுத்தாவியின் ஆளுகையின் கீழே வருகிறோம். முழு கண்ட்ரோலும் வந்து பரிசுத்தாவியானவர் அவருடைய கண்ட்ரோல் கீழே நம்ம டோட்டலாக சரண்டர் பண்ணும் பொழுது அவர் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வந்து வரப்போகிற காரியங்கள் எல்லாமே அங்கே எழுதப்பட்டு இருக்கு. அது இன்றைக்கி யாருமே ஏன் போதிப்பதில்லை, அவங்களுக்கு அது தெரியலை. அவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தேக்க தர்சனங்களை சொல்லுவாங்கன்னு சொன்னால் நாங்கள் தீக்க தர்சனம் சொல்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். ஆனால் அது உண்மையான அந்நிய பாஷை அல்ல, உண்மையான தீக்க தர்சனம் அல்ல. இந்த வார்த்தையும் நாம் சொல்கிறோம். இதுதான் வந்து நவமான பாஷையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 17-19 வரை வாசிக்கலாம்.
கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
அங்கே என்ன சொல்லப்படுது? நாம் வந்து கடைசி நாளில் வந்து மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்று. அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் நம்ம மேலே வரும். இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம். ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் நம்ம மேலே வந்திருக்கிறது. நாம் இன்றைக்கி வந்து வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தையில் உள்ள வெளிப்பாடுகள் மிஸ்ட்ரீஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய கண்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லோர் மேலும் நோக்கமாக இருக்கிறது. நவ் தே ஆர் லைக் ஃபயரி ஃப்ளேம்ஸ் ரன்னிங் டு அண்ட் ஃப்ரோ த ஹோல் எர்த். அது உலகம் எங்கும் பார்க்குறோம். அது நம்மளுடைய ஹார்ட்டை பார்க்குறோம். அவருடைய கண்கள் இன்னைக்கு நம்ம ஹார்ட்டை பார்க்க, நம்ம வந்து இருதயத்தின் நினைவுகளை அது வகையாக இருக்கிற நம்ம வந்து ஹார்ட்டை பார்க்கறது. நம்ம வந்து என்ன திங்க் பண்ணுகிறோம், நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் என்பதை எல்லாமே பார்க்குது. அவங்க முன்னாடி வரும் பொழுது எதையுமே அங்கே வந்து மறைக்க முடியாது. வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி போனால் அவர் அங்கே ஜட்ஜாக இருக்கும்போது வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது எந்த பாவத்தையும் மறைக்க முடியாது. எல்லா பாவமும் அது வெளியரங்கமாக்கப்படும். எவ்ரி சீன் நேக்கப் பிஃபோர் ஹிம் இந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். அந்த வெள்ளை சிங்காசனத்தின் முன்பாக எல்லாருடைய பாவங்கள் அங்கே நிற்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாமே அது வெளியரங்கமாக்கப்படும். ஒருவேளை நீங்கள் இங்கே ரகசியமான பாவியாக இருக்கலாம், பாஸ்வேர்டுக்கு தெரியாமல் இல்லை சபையில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம். அது உங்கள் மனுஷனுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்களுக்கு எதுவுமே மறைக்கப்பட்டதல்ல. சகல சிருஷ்டியும் அவருக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உலகம் எங்கிலும் அவருடைய கண் வந்து நோக்கமாக இருக்கிறது. அது வந்து ஃபயரி ஃப்ளேம்ஸாக இருக்கும் பொழுது அவர் வந்து கோபமுள்ள ஒரு நியாயாதிபதியாக வந்திருக்கார். அதிக கோபத்தோடு வந்திருக்கு. அந்த கோபம் என்ன செய்கிறது? ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரும். இப்போ நாம் அவரை நோக்கி என்ன விண்ணப்பம் செய்கிறோம்? காட், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஜட்ஜ்மெண்ட். நான் எங்கள் தேவனே உம்முடைய நியாய தீர்ப்பு எனக்கு வேண்டாம். வாட் ஐ வாண்ட் இஸ் யுவர் மர்சி. ஹல்லேலூயா. அவருடைய இறுக்கம் அவருடைய கிருபை நமக்கு வேணும். அவர் நம்ம அந்த மர்சியை நம்ம பெற வேண்டும். அது மர்சியை நம்ம பெற்றுக்கோ. இன்றைக்கி செய்தியை பெறும். அது வந்து நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. இந்த மெசேஜ் தான் ஹவர்க்குள்ளாக வந்திருக்கும். இது நமக்கு வந்து காட்ஸ் கிரேஸ். அவர் நம்ம மேலே வைத்த இறக்கத்தினாலே இன்றைக்கி இதை வெளிப்படுத்துக. வார்த்தை நம்ம இடத்துல வந்திருக்கிறது. வார்த்தை நமக்கு வரும் பொழுது நம்ம இன்றைக்கி அவரிடத்துலேருந்து அந்த இறக்கத்தை பெற்றிருக்கோம். நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணவர்கள் வந்து நியாய தீர்ப்பை பெறுகிறாங்க. அந்த ஃபயரி ஐஸ் என்ன செய்கிறது? அது வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. இப்பொழுது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 15 வசனத்துக்கு போகலாம்.
அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது.
தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவருடைய சத்தம் பெருவெள்ள திரைச்சலை போல் இருந்தது.
இந்த ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ள திரைச்சலை போல இருந்தது. முதலாவது அந்த ஃபீட்டை பார்க்கலாம். ஹிஸ் ஃபீட் வாஸ் பிராஸ், வெண்கலமாக இருக்கிறது. அங்கே யோவன் அப்படியாக பார்க்குறான். அது வெண்கலமாக இருக்கிறது. பிராஸ் என்று சொல்லும் பொழுது பிராஸ் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அது டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கிறது. அது வந்து அந்த பிரான்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது ஆண்டவர் இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக அவர் மறித்தார். நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அந்த டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டை அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். He died for us and took the judgments of God, the divine judgment. அந்த டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டு அவர் அந்த கடைசியில் அவர் வந்து என்ன அழிவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறார். பிராஸ் என்று சொல்லும் பொழுது நத்திங் ஹார்டர் தேன் பிராஸ். அது வந்து ரொம்ப ஹார்டராக இருக்கு. வெண்கலம் வந்து அவர் ரொம்ப ஹார்டாக இருக்கு. அப்படியான ஒரு அந்த வெண்கலம் வந்து அதுக்கு வந்து எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளமாக இருக்கும். மோசையை பார்க்கும் பொழுது மோசை வந்து வனாந்திரத்திலே அங்கே என்ன செய்தான்? அந்த வெண்கல சர்ப்பத்தை தூக்கி வைத்தான். அந்த வெண்கலத்தை சர்ப்பத்தை வந்து நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து பிழைத்தார். அந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் அவர்களை கடிக்கும் பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து அவர்களை பிழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். த சர்பன்ட் ரெப்ரசன்ட் சின். அந்த சர்பன்ட் வந்து அந்த சர்ப்பம் வந்து பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பட் பீயிங் பிராஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி பாஸ்ட் ஆன் சின். ஆனால் வெண்கலம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் பாவம் வந்து அது நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் அந்த இது எல்லாமே வந்து உலக சோற்றுக்கு முன்னாடி தம்முடைய சிந்தையிலே அவர் அடிக்கப்பட்டார்.
அவர் வந்து அந்த வந்து அடையாளமாக தான் வந்து அந்த வெண்கல சர்ப்பத்தை அங்கே கொண்டு வந்தார். அவர் அவருடைய சிந்தையிலே அவர் அடிக்கப்பட்டார். அது எல்லாமே அவர் வந்து நடக்க போகிற காரியத்தை வந்து அவர் வந்து முடிவே ஆரம்பத்திலே அறிந்திருக்கிறார். இங்கே வந்து அந்த வெண்கல சர்ப்பத்தை கொண்டு வரும் பொழுது அந்த சர்ப்பம் பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, வெண்கலம் வந்து பாவம் வந்து நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அதே போல் வந்து எலியாவுனுடைய காலத்தில் வந்து பார்க்கும் பொழுது அங்கே 3 வருஷம் வந்து வானம் வந்து வெண்கலமாக இருந்தது. 17:1 வாசிக்கும் பொழுது அங்கே வந்து 3.5 வருஷம் அங்கே மழையும் இல்லை அங்கே பனியும் இல்லை. அது வந்து வானம் வெண்கலமாக மாறி வெண்கலம் வந்து அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளமாக இருக்கிறது. அங்கே ஜனங்கள் வந்து அங்கே விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே போகும் பொழுது ஜனங்கள் மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்தால் வானம் வந்து வெண்கலமாக மாறினபடினால அவங்களுக்கு அங்கே வந்து அந்த மழை பெய்யவில்லை. வானத்தை தேவன் அடைத்தார், அவ்வளோ ஹார்டராக மாற்றிட்டார். அதே போல் வந்து பிராஸ் வந்து அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது வந்து அவர் என்ன செய்ய போகிறார், அவர் வந்து அவர் பூமியில் வரும்பொழுது அதை வந்து மிதித்து போடுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். வெளிப்படுத்தினால் 19:15 வாசிக்கலாம்.
புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோளால் அவளை அரசாளுவார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார்.
அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். He came to earth and tread the wine press. அவர் வந்து மதுவுள்ள ஆலையை அவர் வந்து மிதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்தார், உலகத்திலே அவர் மாம்சத்திலே வந்து அந்த பாவத்தை அவர் தன்மையில் அவர் எடுத்துக்கொண்டார். Taking the sins of the world upon him and he bore our sin that God poured out the fierceness of his wrath upon him. அந்த உக்கிர கோபமாகிய அந்த அதை அவர் தன்மேல் ஊற்றிக்கொண்டார். அதை தன்மேல ஊற்றிக்கொண்டு அதை வந்து தன்னுடைய அதை காலினாலே அதை மிதிக்கிறார். அதுலேருந்து ரத்தமானது அங்கே பீரிட்டு வருகிறது. பிளட் அவுட் ஆஃப் இஸ் ப்ரோ பிஃபோர் ஹிஸ் டெத், அவர் மறிப்பதுக்கு முன்னதாக அவருடைய ரத்தம் அவர் வந்து வெளியே வருகிறது. நமக்காக அந்த வந்து அந்த உக்கிரமான அந்த ஆலையை அவர் மிதித்தார். அது வந்து நமக்காக செய்துக்கு. ஆனால் இப்பொழுது அவர் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் அவர் வரும்பொழுது இப்போ வந்து வரப்போகிற ஃபியூச்சரில் நம்ம பார்க்குறோம். ஜட்ஜ்மெண்ட் டேயில் அவர் வரும்பொழுது என்ன செய்கிறார், When he comes as judge, he will tread the Antichrist and his enemies. அந்திகிறிஸ்துவும் வந்து அவருடைய அந்த எனிமீஸ் அவர் என்ன செய்கிறார், அவர் எல்லாரையும் வந்து மிதித்து போடுது. அந்த நியாய தீர்ப்பு நாளில் வரும்பொழுது அவர் அவர்களை மிதித்து போடுகிறார். மனவாட்டியை வந்து அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த அந்திகிறிஸ்துவையும் இந்த எனிமீஸ் எல்லாருமே வந்து அந்த உக்கிர கோபமாகிய அந்த அவர் வந்து அது அதனால அவர் அதை மிதித்து போடுகிறார். எல்லாருமே வந்து அவருக்கு தன்னுடைய காலினாலே வந்து மிதித்து போடுகிறார். ஃபீட் ஆஃப் பிராஸ் டேர் டவுன் இஸ் எனிமீஸ். அந்த ஃபீட் ஆஃப் பிராஸ் வந்து அவர்களை மிதித்து போடுகிறார். அவர்களை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் அவர்கள் மேலே வருகிறது. அது வந்து ஹி வில் டேக் தோஸ் பிராஸ் ஃபீட் அண்ட் கிராஷ் அவுட் இஸ் எனிமீஸ். அந்த எனிமீஸை அவர் கிரஷ் பண்ணுகிறார். அதுதான் வந்து அந்த பிராஸ் ஃபீட்டுக்கு அது வந்து விளக்கமாக இருக்குது. அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளமாக இருக்குது. அவர் நியாயாதிபதியாக வந்து அந்தி கிறிஸ்துவையும் அவருடைய எதிரிகளையும் அவர் வந்து அங்கே எல்லாரையும் மிதித்து போட போகிறார். நாம் என்ன செய்வோம், அதுக்கு முன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட சதா காலமும் நம்மை ஆளுகை செய்வோம். அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஹீ வில் ரெயின் ஆன் எர்த் ஹிம் அண்ட் ஹிஸ் சர்ச் ஃபார் அவர். ஹல்லேலூயா. தம்முடைய அந்த மனவாட்டி சபையை அவர் அதுக்கு முன்னதாக எடுத்துக்கொள்ளுகிறார். அதன் பின்பு பூமியிலே அவரோடு கூட நாம் அரசாளுகிறோம். 6 வருஷம் அவரோடு கூட அரசாளுகிறோம். ஹல்லேலூயா. இது அந்த ஃபஸ்ட்டு பார்ட். அந்த ஃபீட் வந்து பிராஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளமாக இருக்கு. அதற்கு பின்பு நம்ம அந்த 2வது பகுதியை வாசிக்கலாம்.
அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல,
அந்த சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சல் போல இருக்கிற. த சவுண்ட் ஆஃப் மெனி வாட்டர், வாய்ஸ் ஆஃப் மெனி வாட்டர். வாட் டஸ் வாட்டர் ரெப்ரசன்ட், அந்த வாட்டர் வந்து எதுக்கு அடையாளமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின 17:15 வாசிக்கலாம்.
பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா.
ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்கள். இந்த வந்து தண்ணீர் வந்து இந்த ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களுமாய் இருக்கிறான். எப்படியாகப்பட்டவர்கள் வந்து உலகத்தில் உள்ள இந்த ஜனங்கள் எல்லாருமே வந்து அப்படியானவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த வாய்ஸ் வந்து வரும்பொழுது வாட் இஸ் இஸ் வாய்ஸ், அந்த வாய்ஸ் என்னது, அது ஜட்ஜ்மெண்ட். இந்த எல்லாமே இந்த 7-fold காரியங்களை நம்ம பார்க்கும்பொழுது 7 வகையான அவருடைய அந்த மகிமையான தோற்றத்தை பார்க்கும்பொழுது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டு தான். அவர் ஜட்ஜாக வருகிறார் என்பது தான் குறிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு இடத்துல அது எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கப்படும். இப்பொழுது நம்ம வந்து அந்த வாட்டர்ஸை பார்க்கும் பொழுது அவர் வந்து என்னது அந்த வாய்ஸ் வரும் பொழுது அந்த வாட்டர் வந்து அந்த ஜனங்களாக இருக்காங்க, கீழ்படியாதவர்கள், வார்த்தைக்கு வந்து விலகி போனவர்கள், அவங்க மேலே அந்த ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. வாய்ஸ் ஆஃப் மெனி வாய்ஸ் என்று சொல்லும் பொழுது அது காட்ஸ் வாய்ஸாக இருக்கிறது. அவர் வந்து வரும்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்குறாங்க. இப்போ அந்த வாய்ஸ் எப்படி இருக்கிறது, அவர் வந்து அந்த சத்தத்தை இப்பொழுது அவங்க எப்படி கேட்குறாங்க, ஒரு மினிஸ்டர் மூலமாக, ஒரு ட்ரூ மினிஸ்டர் மூலமாக, அது மட்டும் இல்லாமல் நம்ம மூலமாக அந்த வாய்ஸ் ட்ராவல் ஆகுது, காட்ஸ் வாய்ஸாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அது தேவனுடைய சத்தமாக இருக்கு, ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல. டினாமினேஷனில் வந்து ஒரு மேனுடைய வாய்ஸாக இருக்கிறது, அதுக்கு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, அது அவங்களை கீழ் நோக்கி இழுக்கும். ஆனால் இந்த செய்தி மனவாட்டி இந்த செய்தியை பெற்றுக்காது, காஸ்பல் குள்ள வந்து இந்த காலத்துக்குரிய சுவிசேஷத்தை நம்ம உடையவர்களாக இருக்கும் பொழுது இது நாம் கொண்டு மற்றவர்கள் சொல்லும் பொழுது இது காட்ஸ் வாய்ஸாக இருக்குது. The voice of the ministers to the Holy Spirit that's cried out to the people in every age. எல்லா காலத்திலும் என்ன செய்கிறா, கத்தர் ஒரு ஊழியத்தை கவர்னை தெரிந்து கொள்கிறார், ஒரு மினிஸ்டரை அனுப்புகிறார். பழைய ஏற்பாட்டிலேருந்து அவர் அதுதான் செய்கிறார். அவர் மூலம் அந்த ஒரு மனுஷன் மூலமாக தான் வார்த்தை வருகிறது. அங்கே வந்து ஒவ்வொரு மனுஷனை அனுப்புகிறார், அவர் ப்ராஃபட்ஸ் அனுப்புகிறார், நியாயாதிபதிகளை அனுப்புகிறார். அவங்க மூலமாக வரும்பொழுது அதுக்கு தேவனுடைய சத்தமாக இருக்கிறார். அவங்க பரிசுத்த ஆவியினால தான் எழுத, பைபிள் முழுவதுமே பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்டது. அவங்க ஒரு மனுஷன் எழுதினான் இல்லை, அந்த மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியை தந்தார் கர்த்தர். அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங்னால தான் வந்து அங்கே வேதாகமம் முழுமையாக எழுதப்பட்டது. ஒவ்வொரு காலமே வந்து செய்தி வரும் பொழுது அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் அந்த மனுஷன் மேலே வருகிறது, அவர் வந்து செய்தியை கூட. இன்னைக்கு நம்ம ஹோலி ஸ்பிரிட் பெற்றிருக்கோம், அதே பரிசுத்த ஆவி இன்னைக்கு நாம பெற்றிருக்கும் பொழுது நாமளும் அவருடைய வாய்ஸாக இருக்கும். அந்த வாய்ஸ் போகும் பொழுது அந்த வாய்ஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த செவன் சர்ச் ஏஞ்சல்ஸில் பார்க்கும்போது செவன் அங்கே மினிஸ்டர்ஸ் வராங்க, செவன் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அந்த செவன் ஸ்டார்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு காலத்துக்கும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ப்ரீச்சிங் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். பரிசுத்தாவியை அவங்க பிரசங்கிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடை அவங்க பிரசங்கிக்கிறாங்க. அதை நம்ம பெற்றுக்கொண்டு அதுதான் ஹோலி ஸ்பிரிட் பெற்றாதான் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடை நம்ம உடையவர்களாக இருப்போம், நம்ம பரிசுத்தாவி உடையவர்களாயிரும். ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த பரிசுத்தாவியானது அனுப்பப்படும் பொழுது அவங்க அந்த ரிஜெக்ட் பண்ணவங்க எல்லார் மேலும் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனது வரும், அந்த வாய்ஸ் வந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரும். இப்போ உலகத்தில் நம்ம வந்து நம்மளுடைய வாய்ஸ் நம்ம வந்து இருக்கிறது, நம்ம வாய்ஸ் அங்கே ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. யுவர் வாய்ஸ் இஸ் ரெக்கார்டட், நம்ம வாய்ஸ் எல்லாமே வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நினைவுகளும் வந்து அதுவும் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. அது நம்ம நீதிமொழிகள் 23:7 வாசிக்கலாம்.
அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்.
அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்முடைய இருதயத்தின் நினைவு, அவர் வந்து அந்த இருதயத்தின் நினைவே அவர் பார்க்க முடியாது. அந்த ஐஸ் வந்து நம்மள ஹார்ட்ல நம்ம என்ன நம்ம நினைக்கிறோம் என்பதை அது அறிந்திருக்கு. அது குட் தாட்ஸா பேட் தாட்ஸா, அந்த ஈவல் தாட்ஸ் உடையவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா என்பதை அவர் பார்க்கிறான். Your thoughts are louder in heaven than your voice on the earth. இதில் நம்ம பார்க்கும்போது உலகத்தில் நம்முடைய வாய்ஸ் வந்து எவ்வளோ சத்தமாக இருக்கிறதோ அதை விட சத்தமாக நம்மளுடைய இருதயத்தின் நினைவு அங்கே ஹெவனில் இருக்கிறது. நம்ம இருதயத்தில் நினைக்கிற காரியம் வந்து ஹெவனில் அது அது அதிக சத்தம் எடுக்கிறது. இருதயத்தில் அவங்க வந்து பல விதமான ஈவல் தாட்ஸை வச்சுட்டு அவங்க வெளியில் ரொம்ப வந்து நல்லவன் போல காமி, ரொம்ப பரிசுத்தவான் போல காண்பிப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள ஹார்ட்டில் முழுக்க முழுக்க ஈவல் திங்ஸு, லஸ்ட்ஃபுல் திங்ஸ் இருக்கும், அருவறுப்பான காரியங்கள் அவன் மனசில் இருக்கும். ரொம்ப வந்து பாவியாக, அருவறுப்பான ஒரு பாவியாக இருப்பான். ஆனால் அது வெளியில் தெரிய தன்னை பெரிய பரிசுத்தவான் போல காண்பித்து அப்படியே ஒரு மனுஷன் காணப்பட்டா கத்த கத்தரை அதை பார்க்குறான், அவன் ஹார்ட்டை பார்க்குறான். அந்த ஹார்ட்டில் வந்து அவனுடைய ஈவல் தாட்ஸ் வந்து அது வந்து நம்முடைய இங்கே சத்தத்தை காட்டிலும், நம்ம வாயிலேருந்து வர சத்தத்தை காட்டிலும் நம்ம இருதயத்தின் நினைவு வந்து அதிக சத்தமாக எங்கள் ஹெவனில் கேட்குறேன். அப்படியே இருக்கும்பொழுது அவங்க வந்து எப்படி இருக்காங்க, மாய்மாலக்காரர்களாக இருக்காங்க. இந்த வேதவார பரிசை சொல்லாம் மாய்மாலக்காரர்களாக இருக்காங்க. இப்படியாப்பட்ட மாய்மாலக்காரர்களை பார்த்து அந்த வாய்ஸ் என்ன சொல்லுகிறது, த வாய்ஸ் ஸ்பீக் அவுட், டிபார்ட் ஃப்ரம் ஹிம், என்னை விட்டு அகன்று போங்கள். அவர் என்ன செய்கிறார், அந்த இடது பக்கத்தில் நிற்கிறது பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்படுகிற நித்திய அக்னியிலே போங்க என்று அவர் அப்படியாவது சொல்ல மற்ற 25:41 வாசிக்கிறோம். அப்படியாப்பட்டவர்கள் வந்து அந்த ஹிப்போக்ரைஸ் என்ன செய்கிறாங்க, அந்த இருதயத்தின் நினைவில் நித்தமும் அந்த ஈவில் அண்ட் லாஸ்ட்ஃபுல் தாட்ஸ் இருக்கிற அந்த மனுஷர்களை கத்தர் என்ன செய்கிறார், அவனை வந்து அவங்க புறக்கணிக்கிற அவன் வந்து அங்கே நித்திய அக்னியில் அவன் அங்கே போடப்படுவான் என்று சொல்ல, அதே நேரத்தில் வந்து அது வந்து ஒரு கண்டம்னேஷன் ஃபார் சின்னராக இருக்கு. It's a condemnation for the sinner and a blessing for the saved. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர் தொடர்ந்து என்ன சொல்கிறார், என் மற்றவர்களை பார்த்து வலது பக்கத்தில் இருக்கிறத பார்த்து என்ன சொல்கிறார், நீங்கள் என்னுடைய இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிங்கள். ஹல்லேலூயா, நாம் அவருடைய இலைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். ஆமென். நாம் வந்து நமக்கு அது பிளஸ்ஸிங் ஆக, சேம் வாய்ஸ் தான். அந்த வாய்ஸு ஜட்ஜ்மெண்ட் ஆகிற, யாருக்கு ஜட்ஜ்மெண்ட், சின்னஸுக்கு ஜட்ஜ்மெண்ட். இந்த வாய்ஸை புறக்கணித்தவர்கள், வார்த்தையை புறக்கணித்தவர்களுக்கு அது ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கிறது. எல்லாருக்குமே, உலகத்தில் யார் யார் புறக்கணித்தவர்களோ எல்லாருக்குமே அது ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரு. நோவா காலத்தில் அந்த ஃப்ளட் வரும் பொழுது அது நோவாவை வந்து ரட்சித்தது, சேவ்டு நோவா, பட் இட் டிஸ்ட்ராய் த சின்னர். அந்த பாவிகள் எல்லாருமே வந்து அதில் வந்து அழிக்கப்பட்டு போனார்கள். சேம் ஃப்ளட்டு தான் வந்து அங்கே நோவாவை ரட்சித்தது, மற்றவர்களுக்கு அது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. அதே போல் இப்போ சேம் வந்து அந்த வேர்டு தான், அந்த வாய்ஸ் தான் நமக்கு என்ன செய்கிறது, நமக்கு அது வந்து நம்ம வந்து நம்ம ரட்சிக்கிற, நம்ம வந்து என்ன நம்மளுடைய அந்த பிளேஸ்க்கு நம்ம போகிறோம். நமக்கான சுவனத்தில் நம்ம வந்து அந்த என்டர் இன் டு த ரெஸ்ட், என்னுடைய இலைப்பாறுதலே பிரவேசிக்க, நம்ம வந்து இலைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். மற்றவர்கள் அந்த சின்னர்ஸுக்கு அது நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இப்போ 16 வசனத்தை வாசிக்கலாம்.
தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போடப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது.
இங்கே 16 வசனத்தில் வாசிக்கும்போது தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். இதுக்கு வந்து விளக்கம் வந்து அதே அதிகாரம் 20 வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். அந்த 7 சபை தூதர்கள் தான் வந்து அந்த 7 ஸ்டார்ஸ் ஆகியிருக்கான். பவுல், ரேனியஸ், மார்ட்டின், கொலம்பா, லுத்தர், வெஸ்ட்லி, பிரன்ஹாம், இவர்கள் தான் அந்த ஸ்டார்ஸ் ஆகியிருக்கு. அந்த 7 நட்சத்திரங்கள் வந்து 7 சபைகளின் தூதர்களாம். அந்த 7 குத்துவிளக்கும் 7 சபை, அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 7 சபைகளுடைய தூதர்கள் வந்து அந்த 7 ஸ்டார்ஸ், அவர்கள் வந்து அந்த மினிஸ்டர்ஸ் ஆகியிருக்கு. அந்த 7 ஸ்டார்ஸ் தட் வாஸ் இன் மை ரைட் ஹேண்ட், விச் மீன்ஸ் அ 7 மினிஸ்டர் ஆஃப் 7 ஏஞ்சல், 7 ஏஜஸ். அந்த 7 சபை காலங்களினுடைய தூதர்களாக இருக்கா, அவருடைய ரைட் ஹேண்டில் அவங்க இருக்கிறாங்க. அந்த மினிஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, அவரிடத்துலேருந்து அந்த லைட்டை அவங்க பெற்றுக்கொண்டு அவங்க வந்து அந்த பிரகாசிக்கிறாங்க. த மினிஸ்டர் தட் கேப்ட் அண்ட் ப்ராட் த லைட் அண்ட் ஹெல்ட் இட் பேக் லைக் த ஒரிஜினல் அட் த பிகினிங். அந்த ஒரிஜினல் வந்து என்னது, அந்த ஒரிஜினல் அந்த அவங்க ஆதி அப்போஸ்தல காலத்தில் அந்த வெளிச்சத்தை அவங்க வந்து பிரகாசிக்க, இன்றைக்கி அந்த வெளிச்சத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். அப்படியாக இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ரைட் ஹேண்ட் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ரைட் ஹேண்ட் வந்து அதிகாரம், வல்லமைக்கு அடையாளமாக இருக்கு. பவர் அண்ட் அத்தாரிட்டி, அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி என்ன செய்கிறது, அவர்களை வந்து அந்த தாங்கி பிடிக்கிற, அது அவர் அப்படியாக அவர்களை தாங்கி பிடிக்க, அந்த வலது கை ரைட் ஹேண்ட் என்று சொல்லும் பொழுது அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டினால அந்த 7 ஸ்டார்ஸ், அந்த 7 தூதர்களை அது தாங்கி பிடிக்கிறது. அவங்க அதனாலே வந்து அவங்க அதிலிருந்து வல்லமையை பெற்று அந்த வல்லமையினாலே வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த லைட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தேர் கம்ப்ளீட்லி ஈல்டர் அண்ட் ட்ராவிங் த லைட் ஃப்ரம் இஸ் ரைட் ஹார்ம் ஆஃப் பவர், அந்த ரைட் ஹார்ம்லேருந்து அந்த அந்த வல்லமையிலேருந்து அந்த அந்த லைட்டை அவங்க பெற்று அந்த சபைக்கு அவங்க பிரகாசிக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து அந்த காலத்துடைய மெசஞ்சர் வந்து அங்கே லைட்டாக இருக்கிறார். எங்கேருந்து அந்த லைட்டை அந்த ரைட் ஹேண்டில் அவருடைய வல்லமை இருக்கிற அவரிடத்துலேருந்து அந்த வல்லமையை பெற்று அந்த லைட்டை பெற்று அவங்க அந்த காலத்துக்கு அவங்க பிரகாசிக்கிறாங்க. இப்போ அடுத்த பாட்டை வாசிக்கலாம்.
இருபுறம் அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது.
அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அந்த இருபுற கருக்குள்ள பட்டயம் என்ன என்பதை நம்ம எபிரேயர் 4:12 வசனத்திலே வாசிக்கிறோம், வாசிக்கலாம்.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது.
அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்னது என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காட்ஸ் வேர்ட் வந்து அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கிறது. எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டை தான் குறிக்கிறது. அந்த 7 ஃபோல்ட் காரியங்களும் வந்து எல்லாமே வந்து ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கும். இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அவருடைய வார்த்தை வந்து அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது வந்து வெளிப்பத 19:15 அந்த முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது புறஜாதிகளை வெட்டும்படி அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த பட்டயம் என்ன செய்கிறது? அது வெட்டுகிறது, அது ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வருது. அவரை வந்து அந்த வார்த்தையை புறக்கணித்தவர்களுக்கு அது ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வருது. ஹீ வில் ஸ்டாம்ப் எவ்ரி நேஷன் டவுன் வித் இஸ் வேர்ட் பை தி ஷார்ப் ஸ்வாட். அது என்ன செய்ய அந்த வார்த்தை அது முற்றிலுமே அந்த உலகம் முழுவதுக்கும் அது நியாய தீர்ப்பை கொண்டு வரும். இன்றைக்கி இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தையில் வந்து நியாய தீர்ப்பு இருக்கிறது, இதில் கிருபை இருக்கு, கிரேஸ் இருக்குது. இது இந்த நமக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது கிரேஸுக்கு நமக்கு கொடுக்குறது, அது நமக்கு கிருபையாக இருக்கிறது, அது நமக்கு அவர்கிட்ட அந்த இரக்கத்தை நம்ம பெறுகிறோம். ஆனால் ரிஜெக்ட் பண்ணுகிறவர்களுக்கு அது ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கிறது, அதுக்கு இருப்பறம் கருக்குள்ள பட்டயத்தாக இருக்கும் பட்டயமாக இருக்கிறது. அது வந்து அது என்ன சொல்லப்பட்டிருக்க, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையாக இருக்கிறதா இருக்கு. நம்ம வந்து என்ன எப்படியாப்பட்ட தாட்ஸ் உடையவர்களாக இருக்கும், நம்முடைய தாட்ஸ் வந்து அது நல்ல தாட்ஸா இல்லை வந்து அது மோசமான தாட்ஸாக இருக்கிறதா என்பதை அதை டிசைன் பண்ணுகிற டிசைனிங் த தாட்ஸ் ஆஃப் த ஹார்ட் த இன்டென்ட். நம்மளோட இன்டென்ஸ் என்னது, நம்மளுடைய ஹார்ட்டில் என்ன தாட்ஸ் இருக்கிறது, எல்லாத்தையும் அது வகையாக இருக்கிறதா இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதை தான் செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வந்து அது வந்து எல்லாவற்றையும் அது அறிந்திருக்கிறது. அது நம்மளை என்ன என்ன உடையவர்களாக இருக்கிறோம், நம்ம எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அது அறிந்திருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது.
அவருடைய முகம் வந்து வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது என்று பகராதே வந்து மத்தேயு 17 நம்ம வாசிக்கிறோம். 17:3 வாசிக்கலாம்.
6 பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாக யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள்.
அவருடைய முகம் வந்து சூரியனை போல பிரகாசித்தது. இப்போ இதுவும் நம்ம பார்க்கும் பொழுது அதுவும் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை தான் குறிக்கிறது. இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை பார்க்குறோம். அங்கே மத்தேயு 17 நம்ம பார்க்கும் பொழுது அந்த மறுரூப மலை அங்கே வரும்பொழுது அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இதுவும் வந்து பிரைடுக்கு வந்து அது என்ன சொல்லப்படுது. அதே 16 கடைசி வசனத்தை வாசிக்கலாம்.
இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே
இங்கே நிற்கிற சிலர் வந்து தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்னதாக மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லுறேன் சொல்றாரு. அவங்க யாரு? அதுதான் இந்த அடுத்த 1 வாசிக்கணும். அங்கே பேதுரு யாக்கோபு யோவான் இவங்க வந்து அந்த அதை பார்க்குறாங்க. அந்த மறுரூப மலையில் அவர் இறங்கி வருகிறதை பார்க்குறாங்க. அதே போல் ஒரு நாள் நாம் பார்க்க போகிறோம். நம்ம வந்து சம் ஸ்டாண்ட்ஸ் ஹியர் ஷால் நாட் பாஸ் அவே நாட் டை அன்டில் தே சீ த சன் ஆஃப் மேன் கம்மிங் இன் க்ளோரி. அவர் மகிமையிலே வரும்பொழுது அந்த ராப்சர் வரும்பொழுது நாம் அவரை காண்கிறோம். அவரை நம்ம வந்து நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அவரை நம்ம காணப்போகிறோம். அவரை நம்ம வந்து நம்ம மறிப்பதற்கு முன்னதாக நாம் அவரை காணப்போகிறோம். அவர் வந்து அந்த முகம் வந்து சூரியனை போல பிரைட்டஸ் வந்து அங்கே சன் என்று சொல்லப்படுவோம். அப்படியான வந்து ஒரு வெளிச்சமாக வரும்பொழுது நாம் அவரை காணப்போகிறோம். ஆகாயத்திலே நாம் அவரை சந்திக்க போகிறோம். ஆனால் இந்த சன் என்ன செய்கிறது, நம்ம வந்து அவங்க நம்ம மறுரூபமாகி அவரை எடுத்துக்கொள்வோம். அதுதான் வந்து அந்த மறுரூபமுறை காட்சி வந்து அங்கே கம்மிங்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது. நாம் அவரை வந்து நம்ம வந்து அவருடைய அந்த நாளிலே கர்த்தருடைய நாள் அவர் வருகை நாளிலே நாம் அங்கே அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அவரை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதே வந்து அந்த சூரிய ஒளியான பிரகாசமாக இருக்கிறதுண்டா, அது வந்து அவங்க உலகத்துக்கு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அது உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வருது. சன் ஷைனிங் இன் இட் ஸ்ட்ரென்த், அது வந்து அது முழு பலத்திலே அது பிரகாசம் போல இருக்கிறது என்று சொல்ல வெளிப்படுத்தினால் 21:23 வாசிக்கலாம்.
நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு.
அந்த மேலான நகரத்தை நம்ம குறிச்சு இங்கே பார்க்கலாம். அந்த நகரத்துக்கு வந்து அங்கே வெளிச்சம் சூரியனும் சந்திரனுக்கு தேகவில்லை, ஆட்டுக்குட்டியானவர் அவரே அதுக்கு விளக்காக இருக்கு. அவர் வந்து முகம் சூரியனை போல அங்கே பிரகாசிக்கும் அந்த லைட் அது எவ்வளோ பிரைட்டாக இருக்கிறது, அதை நாம் ஒரு நாளில் காணப்போகிறோம். அவரோட கூட நாம் இருக்க போகிறோம். அந்த அந்த லைட்டு தான் வந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் பொழுது அதுதான் உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வருகிறது. நம்ம வந்து அவங்க மறுரூப கட்டில் அவங்க அவங்க யோவான் 3 அங்கே பார்க்குறான். பேதுரு யாக்கோபு யோவான்னு அவங்க அதை பார்க்கும் பொழுது அதே போல் வந்து நாம் அவரை காணப்போம். நாம் வந்து மறிக்காமல் நாம் வந்து அவரை காண போகிறோம், அவர் வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை நாம் தரிசிக்க போகிறோம். ஆனால் உலகம் அந்த நேரத்தில் என்னது, அவர் உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட், மனவாட்டி அவர் எடுத்துக்கொண்டாலே அது உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் தான். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உலகத்துக்கு அவர் நியாய தீர்ப்பு தெரியும். உலகம் வந்து அதுக்கு வந்து அவங்க என்ன செய்கிற வார்த்தையை புறக்கணிச்சு, கிறைஸ்டை புறக்கணிச்சு அவங்க அந்த கிரேஸ் அந்த மர்சியை அவங்க ரிஜெக்ட் பண்ணபடினால உலகத்துக்கு அவர் நியாய தீர்ப்பாக அந்த செவன் ஃபோல்டு அவங்க காரியங்களை பார்க்கும் பொழுது எல்லாமே அவருடைய தோற்றம் அந்த செவன் ஃபோல்டு குளோரியில் அவர் வரும் பொழுது அது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கும். அந்த ஏழு காரியங்களை நம்ம பார்த்தோம், ஏழுமே வந்து அது ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கிறது, நியாய தீர்ப்பை உலகத்துக்கு அது நியாய தீர்ப்பை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. இப்போ 17-18 வாசிக்கலாம்.
நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன்.
இந்த வசனங்களை நாம் என்ன வாசிக்கிறோம், அவர் வந்து சர்வ வல்லமையுள்ளவராயிருக்க, அவருடைய டெய்டியை நம்ம பார்க்குறோம், அவருடைய தெய்வீகத்தை பார்க்குறோம், அவர் ஒன் காட் என்பதை இங்கே அங்கே ரிவீல் பண்ணுகிறதை பார்க்குறோம். ஆல்ரெடி சில வசனங்களை நம்ம தியானித்தோம், இதிலும் அவருடைய தெய்வீகத்தை தான் சொல்லப்பட்டிருக்கும். அங்கே வந்து என்ன சொல்லுகிறார், வந்து நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன், மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் போதலத்துக்கு ஒரே தேர்வுகளை உடையவனாக இருக்கிறேன். இப்படியாக சொல்லும் பொழுது அவர் வந்து அவர் எல்லாத்தையும் வந்து ஜெயித்தார். அவர் வந்து அவங்க கான்குரா மறித்தேன் ஆனாலும் வந்து சதா காலங்களையும் உயிரோடு இருக்கிறேன். அவர் மறித்தார், அவர் உலகத்தில் மாம்சத்தில் வந்தார், மறித்தார் ஆனாலும் அவர் வந்து சதாக்களை எப்படி உயிரோடு இருக்கார், அவர் எல்லாத்தையும் அவர் கான்குவர் பண்ணார், மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் அவர் ஜெயித்தார். இங்கே ராஜாக்கள் என்ன செய்வாங்க, யுத்தம் செஞ்சு எல்லா நாடுகளையும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அது ஒவ்வொரு நாடை கான்குவர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு தேசத்தையும் அவங்க கான்குவர் பண்ணி அதை வந்து அவங்க ஆளுகை செய்கிறாங்க. நெப்போலியனை பார்க்கும் பொழுது நெப்போலியன் வந்து முதலாவது வந்து அந்த ஒரு அந்த எந்த அந்த குடிப்பழக்கங்கள்லாம் இல்லாத ஒரு மனுஷன், அவன் என்ன செய்தான், அவன் ஒரு கிரேட் கான்குவரராக இருந்தான், எல்லா தேசத்தையும் அவன் வந்து ஜெயித்தான், உலகத்தையும் அவன் ஜெயித்தான், அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அவன் வந்து எதை அவன் வந்து என்ன செய்கிறான், கிரைண்ட் பிகாஸ் தேர் வாஸ் நோபடி எல்ஸ் டு கான்குவர், எதை நம்ம வந்து இனிமே எந்த போய் நம்ம யுத்தம் செய்து நம்ம ஜெயிக்கிறது அப்படின்றது எதுவுமே இல்லையேன்னு சொல்லி அழுதான். அவ்வளோ வந்து 33 வருஷம்தான் உலகத்தில் உயிரோட வாழ்ந்தான். அந்த 33 வருஷத்தில் அவன் எல்லாத்தையும் செய்தான். ஆனால் அதன் பின்பு என்ன செய்தானா, அவன் ஒரு ஆல்கோஹாலிக்காக மாறிட்டான். ஹீ குடன்ட் ஈவன் கான்குவர் ஹிம்செல்ஃப், அவன் தன்னைத்தானே வந்து கான்குவர் பண்ண முடியல, அவன் ஆல்கோஹாலிக்காக மாறிவிட்டான். அதன் பின்பு அவன் வந்து வாட்டர்லூ என்ற இடத்துல அந்த வாரில் அவன் மறித்து போனான். 33 இயர்ஸில் எல்லாத்தையும் அவன் கான்குவர் பண்ணாலும் அவனால் என்ன செய்ய முடியல, தன்னைத்தானே கான்குவர் பண்ண முடியல, அவன் மறித்து போனான். தேர் வாஸ் அனதர் யங் மேன் கம்மிங் டு த வேர்ல்ட் ஒன் டைம், He died at 33 and he conquered everything that he could be conquered. அவர் உலகத்திலே ஒருவர் வந்தான், 33 வருஷம் உலகத்திலே வாழ்ந்த அவர் அவரால் என்னென்ன கான்குவர் பண்ண முடியும் எல்லாவற்றையும் அவர் கான்குவர் பண்ணார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். அவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா. அவர் மாம்சத்திலே உலகத்தில் வந்து அவர் 33 வருஷம் உலகத்தில் உயிரோடு வாழ்ந்தார், எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். அவர் வந்து சிக்னஸை ஜெயிச்சிட்டார், மரணத்தை பாதாளத்தை பிசாசை எல்லாவற்றையும் அவர் கான்குவர் பண்ணார். ஆமென். அவர் அப்படியாக வந்து கான்குவர் பண்ணுவார், அவர் மரணத்தை கான்குவர் பண்ணார். இவனால் வந்து அந்த ஆல்கோஹாலை வந்து கான்குவர் பண்ண முடியல, ஆல்கோஹால் இவனை கான்குவர் பண்ணிவிட்டது. இப்போ நம்ம நிதானி தரணும், நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம் என்றால் நாமளும் ஒரு கான்குவரராக இருக்கும், நாமளும் வெற்றி சிறந்தவர்களாக இருக்கும், எல்லாத்தையும் நம்ம வந்து வெற்றி சிறக்கிறவர்களாக இருக்கும். அப்படியா நம்ம இருக்கிறோமா, இல்லை நம்ம வந்து வேற ஏதாவது காரியங்கள் நம்மளை மேற்கொள்ளுதா, உலகத்தின் காரியங்கள் வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்மை மேற்கொள்ளும் என்றால் நாம் வந்து இந்த நெப்போலியன் போல அவன் எவ்வளோ கான்குவர் பண்ணாலும் அவன் வந்து என்னது எல்லாத்தையும் இழந்து போனான், அவனால் ஒன்றத்தையுமே கொண்டு போக முடியல. ஆனால் நாம் வந்து இன்றைக்கி வந்து கான்குவரராக கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம்டா, ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இருக்கும் என்றால் நாமும் அவரை போல ஒரு கான்குவரராக இருக்கும். தேர் ஹீ ஸ்டாண்ட்ஸ் எ மைட்டி கான்குவரர். அவர் ஒரு மகத்தான வெற்றியாளனாய் அவர் காணப்படுகிறார், மகத்தான வெற்றியை அவர் வெற்றியை பெற்றுறார். உலகத்தில் வந்து மறிக்கும் பொழுது சாட்டன் என்ன நினச்சா, அவரை நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினச்சா, அவரை நம்ம கொன்று விட்டோம்னு நினைச்சா, ஆனால் என்ன நடந்தது, 3ஆம் நாளிலே மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், A man fully surrendered to God is omnipotent. And Branham ibdiyavu solira or manushan thane vande mulumaiyaga kathareku surrender panna avan vande sarva vallamai udayavanai maarugira. கத்தரா இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கும் அந்த அதே சர்வ வல்லமை வரும். அந்த சேம் பவர் நமக்கு கிடைக்கும். மத்தேயு 11:22-23 வாசிக்கலாம். மார்க் 11:22-23.
இயேசு அவளை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு.
தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளா, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளா இருந்து மலையை பார்த்து வந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொல்லும் பொழுது நம்மளோட இருதயத்திலே வந்து வந்து அந்த கலப்படமே இல்லாத விசுவாசம் இருக்குமெண்டா, அந்த ட்ரூ பிலீஃப் நமக்குள்ளே இருக்குமெண்டா, அது அப்படியாக நடக்கும் என்று சொல்லப்படும். நாம் வந்து சர்வ வல்லம் ஆம்னிபோட்டண்ட்டாக மாறுகிறோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மழை போன்ற காரியங்கள் வந்தாலும் நாம் வந்து முழுமையாக வந்து காடுக்கு சரண்டர் பண்ணும் பொழுது, அவரை முழுமையாக 100% நம்ம விசுவாசிக்கும் பொழுது, ட்ரூ பிலீவராக நாம் இருப்போம் என்றால் மழை போன்ற காரியங்களை நாம் வார்த்தையை கொண்டு ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். வி ஆர் மோர் தென் எ கான்குவரர். நம்ம கான்குவரராக இருக்கும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் அவரை போல ஒரு கான்குவரராக இருக்கும். அவன் வந்து நெப்போலியன் போல வந்து அவன் எவ்வளோ ஜெயித்தாலும் கடைசியில் அவன் தன்னைத்தானே வந்து அவன் கான்குவர் பண்ணவில்லை. அந்த ஆல்கோஹால் அவனை மேற்கொண்டு விட்டது. நம்ம வந்து வார்த்தைக்குள்ளே இருப்போம் என்றால், வார்த்தை நமக்குள்ளே ஜீவிக்கும் என்றால், வார்த்தைக்கென்று நம்மளை முழுமையாக சரண்டர் பண்ணியிருப்போம் என்றால் எதுவுமே நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம்ம வந்து அந்த ஆம்னிபோட்டண்ட்டை பெறுவோம். நம்ம வந்து சர்வ வல்லமையை பெறுவோம். அந்த சர்வ வல்லமை உள்ளவர் வந்து அவருடையவர் வந்து நமக்குள்ளே அவர் இருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஆமீன். இப்போ 19:20 வாசிக்கலாம்.
நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. என் வலது கருத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம்.
இதை நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம தியானிச்சாச்சு. அங்கே வந்து அங்கே என்ன சொல்லியிருக்கிறார், இது எல்லாமே எழுது என்று யோவானுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கிறார். அந்த 7 நட்சத்திரங்கள் ரகசியத்தையும் அந்த பொன் குத்து விளக்க ரகசியத்தையும் நீ எழுது. அந்த ரகசியம் என்ன? 7 நட்சத்திரம் 7 சபைகளின் தூதர்கள். அந்த 7 ஸ்டார்ஸ் வந்து 7 சர்ச் ஏஜஸ்னுடைய அந்த தூதர்களாக இருக்கிறார்கள். 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளும். 7 சர்ச் ஏஜுக்கு அந்த 7 குத்து விளக்குகள் அடையாளமாக இருக்கு. அந்த 7 ஸ்டார்ஸ் வந்து அந்த 7 மெசஞ்சர்ஸுக்கு அடையாளமாக இருக்காங்க. இப்படியாக வந்து அந்த பத்மத்தீவுனுடைய அந்த காரியத்தை அது முடிக்கிறோம். இந்த முதல் அதிகாரமானது முதலாம் வசனத்திலேருந்து 20 வசனம் வரைக்கும் இந்த 4 சாப்டராக நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானாலும் வருகின்ற வாரத்தில் தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோ பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலையிலே இம்மட்டுமாய் நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க முடியாத அந்த கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் அன்றுவரே இந்த அன்று கடந்த 4 வாரங்களாக கர்த்தாவே வந்து தொடர்ந்து அன்றுவரே வெளிப்பத்த விசேஷத்தை தியானித்து வருகிறோம். இப்பொழுது அன்றுவரே இந்த வந்து பத்ம விஷனை நாங்கள் தியானித்து முடிக்க முடியாது தந்த கிருபைக்காம ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. இந்த வசனங்களில் உள்ள வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீ கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை அன்றுவரே நீர் எங்களை வெளிப்படுத்தி கர்த்தாவே, அது உள்ள மிஸ்ட்ரீஸை எங்களுக்கு ரிவீல் பண்ணி நீர் அன்றுவரே எங்களை இந்த வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறீர். நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக காணப்படுகிறோம் கர்த்தாவே. உம்மிடத்திலிருந்து அந்த ஆயிலை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்படுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த 7 சபை காலங்களை குறித்து அந்த வெளிப்பாட்டை உலகம் அறியாமல் இருக்கிறது. அதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறீர். நாங்கள் எந்த சபை காலத்தில் இருக்கிறோம், இப்ப என்ன ஏஜ்ல இருக்கோம், என்ன காலம் வரப்போகிறது, வரப்போற காரியங்களும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர் கர்த்தாவே. நீர் அன்று நியாயாதிபதியாக வந்திருக்கிறீர். இப்ப நாங்கள் கர்த்தருடைய நாளிலே இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் அன்றே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். உமை ஆகாயத்திலே நாங்கள் சந்திக்கிற நாளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் கர்த்தாவே. உமை நாங்கள் ஆகாயத்தில் சந்திக்கும் பொழுது மனவாட்டி பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியிலே நீ நியாயம் தீர்க்கிறீர் கர்த்தாவே. அங்கே ஜட்ஜ்மெண்ட் ஆனது உலகத்தின் மேலே வரப்போகிறது கர்த்தாவே. வரப்போகிற அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த வழியிலே நாங்கள் இப்பொழுது வரும்பொழுது கர்த்தாவே ஒருவராயிலும் அந்த வழியை விட்டு விலகி செல்லாதபடிக்கு வரிசையிலே நாங்கள் காணப்பட கிருபை தாரும் கர்த்தாவே. கடைசி நேரத்தில் நாங்கள் யாருமே வார்த்தையை விட்டு நாங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு கர்த்தாவே எங்களை நீர் அன்றே பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களுக்கு அன்றே அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் எங்களுக்கு தந்தரலும் கத்தாவே. பரிசுத்தாவி பெறாத ஒவ்வொருவரும் இந்த வேலையை பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள கருபை தாரும் கத்தாவே. ஒவ்வொருவரும் தங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கத்தாவே. வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்குள்ள ஜீவிக்க நாங்கள் வேர்ட் இமேஜாக மாறி கத்தாவே. உம்முடைய வருகை நாளைக்கு நாங்கள் ஆண்டவரே சுதந்திரவாளியாக காணப்பட கருபை தாரும். எப்பொழுதும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜபிக்கிறோம் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் நீத்தாமே ஆசீர்வதித்தலும் கத்தாவே. எல்லோருடைய ஜப விண்ணப்பங்கள் வேண்டுதல் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீ சாட்சியாய் மாற்றுவீராக. எல்லோருடைய வாழ்க்கையில நீ பெரிய காரியங்களை செய்ய போறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ராத்திரியில எங்களோட கூட இருப்பீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தின் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையா உமைக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் அருமை இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.